எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே மே துதிக்கிறோம். இந்த அருமையான காலவெளியில் நமக்கு ஆராதனை செய்யத்தக்கதாக எங்களுக்கு நீர் கொடுத்த வாஞ்சிக்காக நமக்கு சோற்று. தூரத்திலிருந்து சமயத்திலிருந்தும் உம்முடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற நம்முடைய பிழைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். புறாவானது ஈகிலை வழி நடத்த வேண்டும். நீர் ஞானஸ்தானம் பெற்ற போது ஆவியானவர் புறாவை போல் உண்மையில் இறங்கினார், உண்மை வழி நடத்தினார். அதே போல நாங்களாண்டு இந்த கடைசி காலத்தில் ஈகிளாக இருக்கிறோம். வார்த்தையை சுற்றின ஐக்கியப்படுகிறோம். பசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறேன். விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னோம். பசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்த வேண்டும் ஜீவிக்கிறோம். பசுத்த ஆவியானவர் வார்த்தையை உயிர்ப்பிப்பீராக. எங்களுடைய ஹார்ட்டை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் ஜீவிக்கிறோம். நாங்கள் வாஞ்சியோடு கூட எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை நீர் ஊக்குவிப்பீராக. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை எங்களுடைய வார்த்தையின் மூலமாய் தருவீராக. உம்முடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது நீர் எங்களோட பேசுவீராக. பசுத்தாவினுடைய வழிநடத்தலை எங்களுக்கு தர வேண்டுமா ஜீவிக்கிறோம். மலங்கால் போயிட்டு அனைவரின் நீர் ஆசிரியம். கடந்த நாட்களில் நீர் எங்கள் வாழ்க்கையில பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் சோற்றும். அநேகர்ந்த நாளை காண முடியவில்லை, ஆனால் நாங்கள் நீர் மூலமாக அதிருப்பது உங்களுடைய கிருபையாயிருக்கிறது, உங்களுடைய இறக்கமாயிருக்கிறது, உங்களுடைய தயவாயிருக்கிறது. அநேகர் விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியவில்லை, ஆனால் எங்களை மட்டுமாக நிலைத்திருக்க செய்திருக்கிறேன். எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நமக்கு சோற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்று பலத்தின் மேல் பலன் அடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும்படியாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. எங்கள் மத்தியிலே நீர் உலாவுவீராக. அந்த ஆண்டவரே பாம் சண்டே அன்றைக்கு நீர் தேவாலயத்திலே உணாவினீர். அதே போல இந்த கல்வாரி சாத்தர் நாட்டில் நீர் உலாவுவீராக. ஜலத்தின் மேல் அசைபாடுங்க தேவன், எங்கள் மேல் நீர் அசைபாடுவீராக. சிங்காசத்தில் வீற்றிருக்கிற தேவன், எங்களுடைய இதயத்திலே வாசமாக இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையானது ரியலாக எங்களுக்கு மாற்றுவீராக. அது ஜீவனுள்ள வார்த்தையாக மாறட்டும், எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். நாங்கள் வாழ்கிற காலம் என்னதென்றும், இந்த நேரத்துக்குரிய செய்தி என்னதென்றும், எவ்விதமாக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தாவே நீர் எனக்கு போதிக்கும் பொழுது நாங்கள் அதுக்கு செவி கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை ஒப்புக் கொடுக்கும்படியாக கிருபை தருவீராக. இந்த காலவெளியில எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பசுத்தாவி என்னும் அக்கினினாலே நீர் எங்களை அங்கீகரிப்பீராக. எங்களுடைய அங்கே குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் ரத்தத்தின் அடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. இந்த மண்டலம் முழுவதையும் உங்களுடைய ஆவியினால நிரப்புவீராக. முன்னாலிருந்து பின்னால இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை பயபக்தியோடு கேட்கத்தக்கதாக, வார்த்தையை மரியாதையோடு கூட அங்கே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, வார்த்தைக்கு நடுங்கத்தக்கதாக இயேசுவே நீர் கிருபை தருவீராக. சோற்ற மண்டபரே துதிக்கிறோம். சகல தடைகளை அப்புறப்படுத்தும் ஆறாமை முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. லேவியராகமம் 23:23 முதல் 34 அதன் பின்பு ஆதியாகமம் 45:1-5. Leviticus chapter 23, verse 23-34. Leviticus 23:23. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர்களை சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவிர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பசுத்தமாகுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கிடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய சன்னதியில் உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாக இருப்பதாக. இந்த ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். Genesis chapter 45 verse 1 to 5. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்தனாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் எங்களை என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உட்கார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளா இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமா இருப்பதாக.
லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 23ல இருந்து 25 வரைக்கும் எக்கால பண்டிகையை குறித்து வாசிக்கிறோம். The Feast of Trumpets. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பசுத்த நாளாய் இருப்பதாக. Leviticus 23 verse 24. Speak unto the children of Israel, saying, in the 7th month, in the 1st day of the month, shall ye have a Sabbath, a memorial blowing of trumpets, a holy convocation. இதான என்றால், 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் கொடுக்க போற செய்தியின் தலைப்பு, The Revelation of 7 Trumpets. 7 எக்காலங்களை பற்றியதான வெளிப்பாடு. The Revelation of 7 Trumpets. இந்த தலைப்பிலே ஒரு 3-4 செய்தி கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட், The Revelation of 7 Trumpets. 7 எக்காலங்களை பற்றிய வெளிப்பாடு, மிக முக்கியமான செய்தி, கவனமாக கவனிக்க வேண்டும். பிளாக் போர்டு இருந்தா நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் எழுத முடியும். ஆனால் பிளாக் போர்டு இல்லை, மனசுல வச்சுக்கிடுங்க. பைபிள் நல்லா தெரியும் நமக்கு. இந்த கடைசி காலத்தில் இந்த பைபிள் மேல வாஞ்ச வரும், பேஷன் of hearing the word of God. இதுல தீராத வாஞ்சி நமக்கு வேணும். அப்பதான் நீங்க வந்து மனவாட்டியா மாற முடியும். இந்த பைபிள் தெரியும், இந்த பைபிள் தான் எல்லாம் பார்க்கணும். நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த பைபிள் பார்க்கும். பைபிளை நல்லா படிக்கணும், நல்லா புரட்டி பாக்குறவங்களா இருக்கணும். பிரசங்கம் கேட்க சொல்ல பைபிளை திறந்து பார்க்கணும். அங்கதான் நம்ம பார்க்கணும், நம்ம வாழுகிற காலத்தை அங்கதான் பார்க்கணும். நமக்கு என்ன செய்யணுங்கிறத அங்கதான் பார்க்கணும். இயேசு என்ன செய்ய போகிறாருங்கிறத அங்கதான் பார்க்கணும். இங்கதான் பார்க்கணும். இவங்க கையில் இருக்க பைபிள் தான், இதுல தான் எல்லா ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கு. ஆசீர்வாதம் எங்க இருக்குது? எங்கேயோ இருந்து வரும்னு நினைக்காதுங்க, இதுலதான் இருக்கு. இந்த வேர்டு உங்களுக்கு ரியலா அந்த மாத்தினார்னா, இந்த வேர்டு உங்களுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டா ஆசீர்வாதம் வந்து. அதனால அது அங்கிருந்து வருமா, இங்கிருந்து வருமா, அவங்க தருவாங்களா, இவங்க தருவாங்களா, எல்லாம் நீங்க கையில வச்சிருக்க பைபிள். இதை சரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பாச பிரசங்கம் பண்ணும்போது இதை சரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆசீர்வாதத்துக்கு ஒரே வழி அதுதான். ஆனா இப்பொழுது சொல்லப்படுற பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். வேதத்தில் நம்ம தேறினவர்களா இருக்க வேண்டும். இந்த மெசேஜ் சர்க்கிள் இருக்கிறவங்க இந்த பைபிளை புறக்கணிச்சுட்டு செய்தியை படிக்கிறாங்க, அதனால அதையும் புரிய முடியாது இதையும் புரிய முடியாது, ரெண்டும் ரெண்டும் கேட்ட லட்சணமா இருப்பாங்க. இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது, இது நல்லா தெரிஞ்சுன்னா அது நல்லா தெரியும். அதனால அது எத்தனை முறை படிச்சாலும் இது தெரியலன்னா அது தெரியாது. மெசேஜ் சர்க்கிள் 75% பீப்புள் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் மட்டும்தான் டிஃபரெண்டா போதிக்கிறோம், இந்த பைபிளை வச்சு போதிக்கிறோம். அதனால நீங்க இங்க பாருங்க, இது மேல வாஞ்சியா இருங்க. இதை தழுவி கொண்டா இது உங்களை தழுவி கொள்ளும், இது உங்களை உயர்த்தும். அல்லேலூயா, இதுதான் உங்களை மேல கொண்டு செல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இது உங்க உடலுக்கெல்லாம் இது ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுதான் ஜீவன், இந்த தேவனுடைய வார்த்தை தான் ஜீவன். அது மேல நமக்கு எவ்வளவு வாஞ்சி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறார். அவரே வார்த்தையா தான் இருக்கிறார், God in printed form. நல்ல நாம் இப்பொழுது அந்த பிரசங்கத்தை நல்லா கவனிங்க. எந்த சூழ்நிலையை பற்றி நீங்க கவலைப்படாண்டாம், எதை பற்றியும் ஒரி பண்ணாண்டாம், மனசுல எதுவுமே வைக்க வேண்டாம். மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால எந்த நினைப்பும் நமக்கு வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் பார்க்கலாம். லேவியராகமம் 23 அதிகாரத்தில் 7 ஃபீஸ்ட் குறித்து நம்ம வாசிக்கிறோம், 7 பண்டிகைகளை குறித்து வாசிக்கிறோம். 7 ஃபீஸ்ட், முதலாவது பண்டிகை வந்து the feast of Passover. The first feast is the feast of Passover. லேவியராகமம் 23:4-5 வாசிக்கிறோம். வசனம் வாசிப்பதற்கு நமக்கு போதுமான நேரம் இல்லை, நீங்க பைபிள்ல பாருங்க. ரெண்டாவது பண்டிகை வந்து ஃபீஸ் ஆஃப் அன்லீவன் பிரெட். செகண்ட் ஃபீஸ் வந்து ஃபீஸ் ஆஃப் அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. லேவியராகமம் 23:6-8 வரைக்கும் வாசிக்கிறோம். அதன் பின்பு லேவியராகமம் 23:14 வரைக்கும் மூன்றாவது பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற்பலன்களின் பண்டிகை. முதற்பலனின் பண்டிகை, ஃபீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதன் பின்பு 15 22 வசனம் வரைக்கும் நாலாவது பண்டிகை, ஃபோர்த் ஃபீஸ் வந்து த ஃபீஸ் ஆஃப் பெந்தேகோஸ் பண்டிகை. அதன் பின்பு 23:25 வரைக்கும் த ஃபீஸ்ட் ஆஃப் டிரம்பெட்ஸ், எக்கால பண்டிகை. அதை குறித்து தான் நம்ம வந்து விவரமாக தியானிக்க போகிறோம். 23:26-32 வரைக்கும் த ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது பாவ நிவிருத்தி பண்டிகை. அதன் பின்பு 33:44 கடைசி வசனம் 44 வரைக்கும் ஃபீஸ் ஆஃப் டேபர்நாக்கில், கூடார பண்டிகை. மனப்பாடமா இருக்கணும், பாஸ்டருக்கு தான் மனப்பாடமா இருக்குன்னா தேறினா எல்லாரும் போடுகிற மாதிரி இருப்பீங்க. காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாருமே போதவராக இருக்க வேண்டும். அந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும். பாஸ்டர் பிரசங்கம் பண்றது மட்டும் இல்லை, நீங்களும் அந்த வார்த்தையை தியானிக்கணும். ஃபீஸ் ஆஃப் பாஸ்ஓவர், ஃபீஸ் ஆஃப் அன்லீவன் பிரெட், ஃபீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், இதை ஃபீஸ் ஆஃப் பெந்தேகோஸ், ஃபீஸ் ஆஃப் டேபர்நாக்கில், ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மென்ட், அது மாதிரி ஃபீஸ் ஆஃப் டேபர்நாக்கில், 7 ஃபீஸ் இருக்குது. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, பெந்தகோச பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. 7 இந்த 7 ஃபீஸ் வந்து எதை குறிக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. ஆமென். எக்கால பண்டிகை வந்து 7-1 எக்கால பண்டிகை, அதே மாசம் 7-10 பாவ நிவர்த்தி பண்டிகை, அதே மாசம் 15 கூடார பண்டிகை. எல்லாம் 7 வருது. முதல் மாசத்துல கொஞ்சம் வருது, அதன் பின்பு ஒரு 2 இன்னொரு பண்டிகை வருது, அதன் பின்பு இடையில ஒரு 4 கேப்பு, அதன் பின்பு 7 வருது. இஸ்ரோ ஜனங்கள் வந்து 3 எருசலேமுக்கு வரணும். பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வர்றாங்க, ரெண்டாவது ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டெகோஸ்ட் வராங்க, அதன் பின்பு ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கில் வராங்க. இந்த மூணு முறை வரும் பொழுது ஏழு பண்டிகையும் அவங்க ஆசரிக்க முடியும். ஏனென்றால் சில பண்டிகை வந்து கான்சிக்யூட்டிவா இருக்கு, ஒன்னு தொடர்ந்து ஒன்னு வந்துகிட்டு இருக்கு. பஸ்கா பண்டிகை வந்து அடுத்த நாள்ல வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பிச்சு, செவன் டேஸ் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அதன் பின்பு அதுக்கு என்ன சென்றால் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதை தொடர்ந்து வந்து ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்துடும். இந்த மூணு பண்டிகையும் சேர்ந்து இருக்கும். அப்ப ஒரு முறை வந்து அவங்க இஸ்லாமுக்கு வந்தாச்சுன்னா மூணு பண்டிகையை ஆசரிச்சிருக்காங்க. அதுல இருந்து 50 நாள் கிட்டத்தட்ட 1.5 மாசம் கழிச்சு இத என்ன செய்யற என்றால் அங்க வந்து ஃபீஸ் ஆஃப் பெண்டெகோஸ்ட் வருது. வீட்டுக்கு போயிட்டு வரவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், ஃபீஸ் ஆஃப் பெண்டெகோஸ்ட் பண்டிகைக்கு அங்க வர்றாங்க. அதன் பின்பு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு மேல கேப் இருக்கிறது. 7ஆம் மாசம் வரும் பொழுது இந்த மூணு பண்டிகையும் சேர்ந்து வருது. 1ஆம் தேதி எக்கால பண்டிகை, அதன் பின்பு 9 டேஸுக்கு பிறகு 9 நாளைக்கு பிறகு இத பாப நிவர்த்தி பண்டிகை, அதன் பின்பு என்ன செய்யறார் என்றால் ஒரு 6 நாளைக்கு பின்பு 15ஆம் தேதி வந்த கூடார பண்டிகை 7 டேஸ் ஆசரிக்கிறாங்க. இதுதான் அங்க இருக்கு. அதெல்லாம் பைபிள் படிச்சா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி படிக்கணும், சும்மா படிச்சு பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க. இது அவங்களுக்கு வந்து ஆவிக்குரிய காரியங்க தெரியாது. நம்ம செய்தியில் இருக்கிற போதவர்கள் மெஜாரிட்டி பீப்புள் வந்து அந்த புசத்தை படிப்பனால பைபிள் தெரியதில்லை. ஆனா நான் வந்து கத்துடைய கிருமினால முறப்படி பைபிளை படிக்கிறேன். பைபிள் காலேஜ் படிக்கிற மாதிரியும் தெரியும், தீக்கதரிசி செய்தி மாதிரியும் தெரியும். அப்பதான் சிறந்த போதகராக இருக்க முடியும். ரெண்டுமே தெரியாதவங்க சிறந்த போதகராக இருக்க முடியாது. போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் பைபிள் நல்லா தெரிஞ்சாதான் முடியும். அந்த பேக்ரவுண்ட் என்ன என்னன்னு நமக்கு தெரியணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 3 முறை, ஆண் மக்கள் 3 முறை அவள் வர வேண்டும். அந்த நேரத்தில் வீட்டுக்கு தாத்தா போட்டாலும் போடாட்டாலும் யாருமே வந்து திருட மாட்டாங்களாம். கத்தர் அவங்க வீடை பாதுகாக்கிறார், எல்லாரும் எருசலேமுக்கு போகணும். இப்படி 7 பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். அப்படி பண்டிகைகளை ஆசரிக்காட்டா அவங்களுடைய பேர் அங்க இல்லாமல் அறுப்புண்டு போகும் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ புசுல இருந்து அவனுடைய பெயர் கிருக்கப்படும். இப்படி கத்தர் அவங்களுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார், அவங்களுக்கு ஒரு லாஸ் அண்ட் ஆர்டினன்ஸ் வச்சிருக்கிறார், அவங்களுக்கு சில ஃபீஸ் வச்சிருக்கிறார். இதமான பண்டிகையெல்லாம் ஏற்படுத்தி அதை ஒழுங்கா அவங்க கடைப்பிடிச்ச அவங்க நாடு செழிப்பா இருக்கும். விரோதிகள் எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க, ஒருத்தரும் பக்கத்துல வர முடியாது. இவங்களுக்கு ஜெயத்தின் மேல ஜெயம் கிடைக்கும். செழிப்பு, ஆசீர்வாதம், பாதுகாப்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அந்த லேண்ட் ஆஃப் கேனன்ல எல்லா ஆசீர்வாதமும் நிலைச்சு இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ் அதை ஹாதர் தந்திருக்கிறார். அது ஷேடோ அண்ட் டைப்பா இருக்கிறது. இந்த 7 பண்டிகையும் நமக்கு ரியாலிட்டியா இருக்கிறது. இதை நம்ம நினைவு கூர்ந்து இதனுடைய அருமையை அறிந்து கத்தர் எதற்காக இதெல்லாம் செய்திருக்கிறார், சும்மா விளையாட்டுக்காகவா ஆண்டவர் செய்யறாரு, அல்லது உலகப்புறமா ஒரு ட்ரெடிஷனலா ஒரு பண்டிகை கொண்டாடி கேளிக்கை கொண்டாடக்கா செய்யறாரு அப்படின்னு நம்ம நினைச்சு அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்ம நினைச்சு, வெளிப்பாடு இருக்குது, அது எனக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு நினைச்சு, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறிக்க நீங்க அப்படி தியானம் பண்ணா நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஹலலுயா. உடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கும். பைபிளை பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கும். தலையை கீழே போட்டுடுறாம பைபிளை பார்த்து குறிப்பு எடுத்தா ரொம்ப நல்லது. எவ்வளவு இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு ஆண்டவர் உயர்த்துவார். இதை எவ்வளவு கேர்லெஸ்ஸா நினைக்கிறோமோ அதே போல ஆண்டவர் நம்மளை அப்படியே கைவிட்டுருவார். எல்லா ஆசீர்வாதத்தையும் இதுக்குள்ள வச்சுதான் தந்திருக்கிறார். அதுக்கு ஒரு பாசரை வச்சு பாசரை விளக்கம் சொல்றார். கத்தர் இந்த கடைசி காலத்தில் அப்படி செய்யும் பொழுது இதை அந்நிய காரியமா நினைச்சா ஏதோ ஒண்ணு பாசர் பிரசங்கம் பண்ணா லெக்சர் பண்றாரு அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லிட்டு போறாருன்னு நினைச்சீங்கன்னா அருமையான ஒரு நாளில் நம்ம வந்து தேவனுக்கும் பாக நிற்க வேண்டியதாக இருக்கும், கணக்கு ஒப்பிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கத்தர் எல்லா காரியத்தையும் ஒரு பர்பஸோடு செய்யறாரு. ஹலலுயா. எல்லாம் இந்த கடைசி காலத்தில் ரியாலிட்டியா மாறி இருக்கு. எல்லா ஷேடோஸ் அண்ட் சாய்ஸ் வந்து உங்க மேல வந்து நிறைவேறுது. கடைசி கால மனவாட்டியின் மேல நிறைவேறுது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆமென். இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது The revelation of seven trumpets. பிரதர் பிரனா சொல்லுகிறார், ஏழு முத்திரைக்குள்ள எல்லாமே இருக்குன்னு சொல்றார். அட்டுக்குட்டியானவர் முதலாவது முத்திரைகள் ஒன்றை திறக்கிறார். அப்பொழுது ஒரு தூதன் அந்த மிஸ்ஸியை கேட்ச் பண்ணுகிறான். இந்து அவன் எக்காலம் ஊதுகிறான். எக்காலம் ஊதும் பொழுது கொஞ்ச பேர் அந்த செய்தியை கேட்டு அந்த வார்த்தையின் கீழ் வருகிறார்கள். இன்னும் அநேகர் அந்த செய்தியை புறக்கணிக்கிறார்கள். முதல்ல சீல்ஸ், ரெண்டாவது டிரம்பர்ஸ். அதன் பின்பு என்ன, கீழ்ப்படியாத மக்கள் மேல ஒரு கோப கலசம் ஊற்றப்படுகிறது. ஒரு சபைக்காலம் முடிவடைகிறது. ஒரு சர்ச்சேஸ் முடிஞ்சு அடுத்த சர்ச்சேஸ் பிறக்கிறது. இப்படியாக என்ன சொல்றால், சீல்ஸ்ல இருந்து எல்லாமே வருகிறது. சீல்ஸ்ல இருந்து டிரம்பர்ஸ், டிரம்பர்ஸ் இருந்து வயல்ஸ். இதை என்ன சொன்னால், இவ்விதமாக ஒன்பது ஒன்னாக நடக்கிறது என்று சொல்லும் பொழுது எல்லாமே இந்த செவன் சீஸ்ல அடங்கி இருக்கு. இன்னைக்கு அது நமக்கு ரியாலிட்டியா வந்திருக்கிறது. எல்லாம் எதை குறிக்கிறது? பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன், மீட்பின் திட்டத்தை குறிக்கிறது. ஐ மீன், இட் வாஸ் அ பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் தட் வாஸ் சீல்ட் அப் இன் த புக். அந்த மீட்பின் திட்டமானது இந்த புஸ்தகத்துக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. எல்லாருமே அந்த ஏழு முத்திரை புஸ்தகம் தான் செவன் சீல் செவன் சீல் நட்டிட்டு இருக்காங்க. 75% பீப்புள் இந்த மெசேஜில் வந்து ஏழு முத்திரை புஸ்தகம்னா அந்த புஸ்தகத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல, இதுதான், இதுதான் செவன் சீல். அது இல்ல, இதுதான். இது தெரியாம அதை போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது தெரிஞ்சாதான் அது புரியும். 75% பீப்புள் அப்படி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். இதுதான் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரை திறக்கப்பட்ட பின்பு, முத்திரை திறக்கப்பட்ட பின்பு நமக்கு இது ஓபன் புக்கா மாறி இருக்கு. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு இது முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம், எத்தனை முறை படிச்சாலும் புரியாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும், போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும், பைபிள் காலேஜ் படிச்சாலும் புரியாது. முத்திரைகள் இன்னைக்கு நம்ம திறக்கப்படும் பொழுது இந்த பைபிள் நமக்கு ஓபன் புக்கா இருக்கிறது. இது எதை குறிக்கிறதுனால, இட்ஸ் அ பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தை குறிக்கிறது. அமேன். கிரேட் த்ரீ ஃபோல்ட் சீக்ரெட் ஹி ஹேட் இன் த பேக் பார்ட் ஆஃப் ஹிஸ் மைண்ட். அவருடைய மனதுக்குள்ளாக அங்கே த்ரீ ஃபோல்ட் சீக்ரெட் அங்க வைத்திருக்கிறார். அந்த த்ரீ ஃபோல்ட் சீக்ரெட், ஆண்டவருக்கு ஒரே ஒரு கோல். என்ன கோல் என்றால், ரெடெம்ப்ஷன். இழந்து போனத ஒரு மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதுதான் ரெடெம்ப்ஷன். நம்முடைய பொருளை நம்ம அடமான வைக்கிறோம், அது மார்பாடி ஷாப்புக்கு போகிறது. பிறகு முதலையும் பணத்தையும் வட்டியும் கொடுத்து அதை மீட்டுக் கொள்ளும் பொழுது நம்மத்தில் வருகிறது. அதான் நம்ம ரெடீம் பண்றோம் அர்த்தம், மீட்கிறோம் அர்த்தம். அதே போல ஒரு நாளில் நம்ம ஆண்டவருக்கு சொந்தமா இருந்தோம், இத பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு நம்ம வந்து இழக்கப்பட்டு போனோம். இப்பொழுது கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உலகமானது இழக்கப்பட்டு போனது, இந்த உலகத்தை ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறார். தி பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன். இந்த பூமிக்கு மீட்பின் திட்டம் உண்டு, ஒரு தனி மனுஷனுக்கு மீட்பின் திட்டம் உண்டு, சபைக்கு மீட்பின் திட்டம் உண்டு. இத வேறையா இருக்கு, அல்ல, நமக்கு அந்த மீட்பின் திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் இந்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இது எப்படி இருக்கிறது என்றால், 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாடுல 39 புஸ்தகங்களும், புதிய ஏற்பாடுல 37 புஸ்தகங்களும் இருக்கிறது. ஜிக்ஸாக் புசல், அதாவது குறுக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கெழுத்து புதிர், அதாவது என்ன சொன்ன, கேமல், எலிபென்ட், லயன், ஜீப்ரா, அப்படிலாம் எழுதிருக்குது. எழுத்தை மாத்தி மாத்தி போட்டிருக்கும். இதை சரியா வந்து அதை கட்டமா எழுதுறதுக்கு தான் குறுக்கெழுத்து புதிர். இது வந்து அப்படி 39 பசுல செதறி செதறி அப்படி இப்படி போட்டிருக்கும். பசுத்து ஆவியானவர் என்ன செய்ய ஒன்று கூட்டுவார். அதுலயே தீர்க்கதரிசி செய்தியும் செதறி செதறி தான் அவர் போட்டிருக்கிறார். பாஸ்டர் அந்த அனாய்ச்சிங்கள தான் ஒண்ணு சேர்க்கிறது. பேசினாரா, நான் பேசணும் சொல்லி நான் அதுக்காக நான் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினேன். ஹால் எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு, ஆனா அது வந்து பேசல. அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன சொன்னார், நீ ஆறாம் முத்திர பேசும் பொழுது நீ சூப்பர் நேச்சுரலா நீ ஏழு எக்காலங்களை பேசிவிட்டா என்று சொல்லுகிற. இப்பொழுது கர்த்தர் அனாயிட்டிங் தந்து ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கிற அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸுக்கு ஆண்டவர் அந்த ரெவலேஷனை கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. இது எப்படி இருக்கு, அங்கெங்கே இருக்கு. அதை நம்ம ஒண்ணு சேர்க்கணும். சிலர் வந்து சிலரை ஒன்னு சேர்க்க முடியும், ஓரத்தில் இருக்க எழுத்தெல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியும், நடுமத்தில எழுத்து சரியா போட தெரியாது. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா, அந்த வீடு கட்டுறதுக்கு சிலர்லாம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் அது எல்லாம் மொத்தமா இருக்கும். அந்த படம், வீடு படம் போட்டிருக்கும். இந்த பிள்ளைகள் கரெக்டா எடுத்து அடுக்கி வச்சா அந்த வீடு வந்துடும். அது அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னால அது எப்படி அடுக்கணும்னு தெரியும். மற்ற பிள்ளைகளுக்கு அதை அடுக்க தெரியாது. அதனால சில பீஸ் அவங்க அடுக்க முடியும், சென்டர் பீஸ் அடுக்க முடியாது. உங்களோட எல்லாருக்கும் தெரியலாம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் தெரியலாம், சத்தன் சீடு அவங்களுக்கு தெரியலாம், இதை உமன் பிரீச் பண்ணக்கூடாது, பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, இதெல்லாமே இந்த சைட் பீஸ் எல்லாம் அவங்க அட்டாச் பண்ணுவாங்க. சென்ட்ரல் அட்டாச் பண்ண தெரியாது. ரெவலேஷன் ஆஃப் செவன் சீட்ஸ் தெரியாது, செவன் தண்டர் தெரியாது, அடாப்ஷன் தெரியாது. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே நம்ம அறிய வேண்டியதா இருக்கிறது. ஹலலுயா, எல்லாத்தையும் சரியா பிச்சா ஹோல் பிக்சர் எங்க வரும். ஹலலுயா, அந்த குறுக்கெழுத்து நம்ம சரியா அந்த எழுத்தெல்லாம் நம்ம கரெக்டா லைன் படி போட்டோம்னா கரெக்ட் நூத்துக்கு நூறு நமக்கு கிடைக்கும். எல்லாம் கரெக்டா இருக்கும். ஹோல் பிக்சர் இப்ப இன்னைக்கு வர வேண்டிய நேரம். பசுதாவே இந்த பைபிள் 66 புசத்துல சரி போட்டு விட்டார். நம்ம அதை ஒண்ணு சேர்க்க வேண்டிய வேலையா இருக்கு. அதிகமா சொல்லுகிறார், இந்த பைபிள் வந்து சிக்ஸா புசலா இருக்கிறது. அண்ட் தென் த பிளே பீசஸ் ஆர் கரெக்ட்லி ஃபிட்டட், இட் இஸ் கோயிங் டு ரிவீல் அ பிக்சர். அதை சரியா பிட் பண்ணா அது ஒரு படத்தை இங்க வெளிப்படுத்துகிறது, ஒரு பிக்சர் அதை கொண்டு வருகிறது. இட்ஸ் எ பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன். காட்ஸுக்கு வந்து ஒரே ஒரு கோல் உண்டு. அந்த கோல் என்னவென்றால் பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன். எத்தனை பேர் அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன்ல இருக்கிறோம்? நான் நீக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இந்த வேர்டு யாரு வாயிலையாவது ஒரு கிறிஸ்தவ வாயில வருதான்னு பாருங்க. 199 பேர் வாயில வராது. நான் பார்த்ததுல 199 பேர் வாயில வராது. தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி, மனவாட்டி மனவாட்டி, செய்தி செய்தி, அது நல்லா வரும். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல மீட்டின் திட்டம் தானே தீர்க்கதரிசி செய்தியில் இருக்கு, பைபிளா தானே இருக்கு. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ஐ ஆம் ரெடிம்டு, ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டா பிசாசு ஓடிடுவானே. அப்படி சொல்லணும்னா அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாம சொல்ல முடியாது. எப்படி பாத்தீங்களா, த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்கோவர், பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை குறித்து நம்ம அந்த லேபர் ஆகமத்தில் 4-5 நம்ம வாசிக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஃபீஸ் வந்து ஃபீஸ் ஆஃப் பாஸ்கோவர். ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதாத்த ஆட்டுக்குட்டியை ஆபிப் மாதம் அங்கே 14 தேதியில் அதை அடித்து, ஸ்லே த லேம், புட் த பிளட், ஐ வில் பாஸ் ஓவர் யூ, ஐ வில் பாஸ் ஓவர் யூ, நான் வந்து கடந்து போவேன். அதான் பாஸ் ஓவர் என்று அழைக்கப்படுது. ரத்தத்தை கண்டு நான் உங்களை கடந்து போவேன். ஐ வில் பாஸ் ஓவர் தி, ஐ சீ த பிளட் அண்ட் பாஸ் ஓவர் தி. அதனால அந்த பண்டிகைக்கு பாஸ் ஓவர். தமிழ்ல பஸ்கா பண்டிகைங்கிறாங்க. இங்கிலீஷ் வேர்டு தான் தமிழ்ல எழுதியிருக்கு, பாஸ் ஓவர் தான் பஸ்கான்னு எழுதியிருக்கு. யாத்ராம 12:13.
அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிற எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவரின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர்.
இத நிலைக்கால ரத்தத்தை பூசி அதுக்கு அடியில் இருக்கிறாங்க. சங்காரத்தூதன் வரும் பொழுது அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஆட்டுக்குட்டியும் ரத்தம் அங்க பூசப்படுகிறது. அந்த ரத்தம் பூசப்படும் பொழுது அங்க யாரும் அங்க மறிக்க போறதில்லை. அந்த லேம்ப் வந்து என்ன செய்யறால், அந்த லேம்ப் வந்து என்னது, இந்த லேம்ப் வாஸ் கிரைஸ்ட், அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்ததை நமக்கு குறிக்கிறது. அதனால நம்முடைய பஸ்கவாய கிறிஸ்து அவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 Corinthians 5:7 பின்பகுதியில வாசிக்கிறோம், நம்முடைய பஸ்கவாய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஃபார் ஈவன் கிரைஸ்ட் அவர் பாஸ்ஓவர் இஸ் சாக்ரிஃபைஸ் ஃபார் அஸ். ஆனால் நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி, நமக்காக பலியான பஸ்கா ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அமேன். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை கிராஸ் அது குறிக்கிறது. தொடர்ந்து கவனிங்க. அதன் பின்பு ஃபீஸ் ஆஃப் அன்லீவன் பிரெட், 2வது பண்டிகை. இந்த பேக்ரவுண்ட் சொன்னாதான் 7வது பண்டிகை தெரியும். அந்த 5வது பண்டிகை ட்ரம்பர்ஸ் தெரியும். இந்த பேக்ரவுண்டை முதல்ல கவனிக்கணும். அவங்க வந்து ஆபிப் மாதம் 14 தேதியிலே ஆட்டுக்குட்டி அடித்து அதை வந்து நிலைக்காலில் பூசி அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் செய்யணும். அது பஸ்கா ஆட்டுக்குட்டி பஸ்கா பண்டிகை ஆசிரிக்க முடியாத எருசலேமில் போய் எல்லாரும் அதை மாதிரி செய்யணும். அவங்க அப்படி செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் செய்தாங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷமா அதை செய்தாங்க. வருஷத்துக்கு இன்னைக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்க போறோம், என்ன செய்ய போறீங்க? ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை கிண்ணத்துல எடுத்து ஈசோப்பு கொண்டதுனால நிலைக்காலில் மேற்சட்டத்திலையும் ரெண்டு சட்டத்திலையும் பூசி அங்க வந்து இருந்தாங்க. எது குறிக்குது? ஒரு நாள்ல அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசின பொழுதுதான் எகிப்துல இருந்து நாங்க விடுதலையானோம். அதை நினைக்கும்படியாவே இது செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் உனக்கு தெரியும். அதன் நின்று அடுத்த நாள்ல இருந்து 7 days வந்து அவங்க வந்து அன்லீவன் பிரெட், புளிப்பில்லாத அப்பப்பண்ணி. வீட்டில் புளிச்ச மாவு இருக்கக்கூடாது. இப்ப சப்பாத்தி செஞ்சா அது புளிப்பில்லாத மாவு, ஆனா தோசை செஞ்சா அது புளிப்புள்ள மாவு, பண்ணு வந்து புளிப்புள்ள மாவு. அதனால புளிச்ச மாவு இருக்கக்கூடாது. ஆனா 7 அளவு புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா கரெக்டா அதை செய்யணும். வருஷ கணக்கில் ஆயிரக்கணக்கு அவங்க நூற்றுக்கணக்கான வருஷமா செய்துகிட்டு இருக்கிறாங்க. புளிப்பில்லாத அத்த பண்டிகை அவங்க 7 வரைக்கும் செய்கிறாங்க. பழைய மாவு தூரப்படுறோம், மீதி மாவு வைக்கக்கூடாது. ஏன் அவங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிச்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடு ராத்திரியிலே வந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்தது, நீங்க எகிப்தை விட்டு புறப்படுங்க. நடு ராத்திரியில வரும்பொழுது அவங்க மாவு பிசைஞ்சு வச்சிருக்காங்க, அது புளிக்கல. புளிக்கிறதுக்கு முன்னதாகவே அவங்க எகிப்தை விட்டு போயிட்டாங்க. அவ்வளவு குயிக்க சடன் டிபார்ச்சர். அதனால அதை நினைக்கும்படியாக நீங்க புளிப்பில்லாத அப்ப தம்பி எகிப்துல இருந்து ஆண்டவர் உங்களை திடீர்னு விடுதலை ஆயிடுச்சாரு. பஸ்கா பண்டிகை தொடர்ந்து அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, பின்னோக்கி பார்க்கிறாங்க, அன்னைக்கு மாவு பிசைஞ்சு புளிக்கல, அப்பதான் மாவு பிசைஞ்சு வச்சிருக்காங்க, ஆர்டர் வந்துட்டு 10 மாவு பிசைஞ்சு வச்சிருக்காங்க, 12 அன்னைக்கு ராத்திரியில பிறப்பிட்டாங்க. அது புளிக்கணும்னா காலையில 4-5 ஆகணும். புளிப்பதுக்கு முன்னதாகவே புறப்பட்டு போய்விட்டார்கள். அதுக்கு அடையாளமா இருக்கிறது. நமக்கு எதுக்கு அடையாளமா இருக்குது? இயேசு சொல்கிறார், இது என்னுடைய அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, திஸ் இஸ் மை பாடி. ஹல்லேலூயா. அந்த பிரெட் வந்து இயேசுடைய பாடியா இருக்கிறது, அந்த ஒயின் இயேசுவின் ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எதை குறிக்கிறது? கம்யூனியன் சர்வீஸை குறிக்கிறது. அதுவும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தான் குறிக்கிறது, கம்யூனியன் சர்வீஸ். ஒவ்வொரு மாசத்துல நம்ம ராபோயின் ஆராதனை எடுக்கிறோம். 2000 முன்னாடி இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்வோம் என்றால் அப்பமாக்கப்பட்டார். கல்வாரியிலே தேவ கோபாக்கினியின் அக்கினால் அவர் வந்து என்ன செய்வார் என்றால் நமக்காக இதை மறித்தார், பலியானார், அப்பமாக்கப்பட்டார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதான் ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட். வேகமா சொல்லிட்டு போறேன், இது அதன் பின்பு ஃபீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். எங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் அந்த ஓய்வு 7 ஆசரித்து, ஓய்வு நாள் சனிக்கிழமை, ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் அசைபாட்டு முதற் பலனை கொண்டு தேவசமத்திலே அசைபாட்டை வேண்டும். அங்க வந்து பயிர் அங்க விளைஞ்சிருக்குது, கோதுமை விளைஞ்சிருக்கிறது. ஆசாரியன் போய் என்ன செய்கிறான் என்றால் எந்த இடத்துல நல்லா வந்து விளைச்சல் இருக்கிறது, கதிர் முத்தி இருக்கிறது, அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு போயிடுவான். மார்க் பண்ணிட்டு என்ன செய்தார்கள் என்றால் அங்க வந்து அந்த ஓய்வு அமைச்சு என்றால் ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள்ல அதை அறுத்து கொண்டு வராங்க. அதாவது அந்த ஒரு அதிர்கட்டு வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் விளைச்சல், நல்லா விளைச்சிருக்கிறது, தொடர்ந்து மற்ற அறுவடை வரும். இதை கொண்டு வந்து தேவசமூகத்தில் அசைபாட்ட வேண்டும். முதல் கதிர்கட்டை அசைபாட்ட வேண்டும், பின்பு எல்லா விளைச்சலையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அது அசைபாட்டு நான் இயேசு கிறிஸ்து மரித்தோரின் முதற் பலனானார். ஹல்லேலூயா. 1 Corinthians 15:20.
கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரையடைந்தவர்களில் முதற் பலனானார்.
கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரையடைந்தவர்கள் முதற் பலனானார். இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ரெசரக்ஷன். அதனால இயேசு கிறிஸ்து தான் அந்த முதற் பலன். அந்த கதிர்கட்டு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தான் ஃபர்ஸ்ட் மெச்சூர்ட் சன், முதலாவது முதிர்ச்சி அடைந்தவர். பின்பு அநேகர் உயிர்த்தெழப்பட்டு பசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு மற்ற பசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவர் தான். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. இயேசு என்னைக்கு உயிர்த்தெழுந்தார்? சண்டே. அதனால்தான் நம்ம சண்டே சர்ச்சி வைக்கிறோம். அந்த மாதத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஃபீஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அதை எதை குறிக்கிறது? த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆடம் டு ஆடம், ஆடம் டு ஆடம், சீட் டு சீட். ஆடம் வந்து மெச்சூர்ட் மேனா இருந்தான். ஆண்டோர் அவனை வந்து தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். முதலாவது அவனை ஸ்பிரிட் மேனா உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:26-27 ஆதியாகமம் 2:7 அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கும் பொழுது ஆடம் வாஸ் எ பெர்ஃபெக்ட் மேன், இமேஜ் ஆஃப் அவன் தேவனுடைய சாயலா இருந்தான். ஃபர்ஸ்ட் மெச்சூர்ட் சன் வந்து ஆடம், அவன் விழுந்து போனான். இது அதன் பின்பு வந்தவங்க எல்லாம் அந்த கான் கிடையாது, இது அதன் பின்பு கத்தராய் இயேசு கிறிஸ்து வந்து இது அவர்தான் அந்த முற்றின கான் ஆயிருக்கிறார். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று யோவான் 12:24 சொல்லியிருக்கிறார். ஆடம் அந்த சீடு, அந்த சீடு விழுந்து போனது, இப்பொழுது சீடு மறுபடியும் வந்திருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் அதனுடைய சீடா இருக்க. ஃப்ரம் சீட் டு சீட், ஆடம் டு ஜீசஸ் வந்து ஃப்ரம் சீட் டு சீடு. ஓல்ட் டெஸ்டமென்ட் சீடு கீழே போட்டு திண்டு அந்த சீடு வந்து ஹார்வெஸ்ட் டைம்ல மேல வருது, அதே சீடு மேல வருது. அல்ல ஆடம் விழுந்து போனால் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்பொழுது ரைஸ் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. Adam to Jesus, seed to seed. First three feasts are recorded. Passover, unleavened bread, and the feast of first fruit. The ministry of Jesus Christ. Yesu Christ's ulai te kurikiru. Avade death, burial, resurrection kurikiru. Gospel na anna, death, burial, resurrection. Yesu Christ's maranam adakkum veetholvadhan gospel. Good news adu dhaan. அதுதான் காஸ்பல். அந்த காஸ்பல் வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபீஸ்ல அடங்கியிருக்கிறது. அதனால பாஸ்ஓவர் கிராஸ் இதான் என்றால் அதன் பின்பு என்றால் அந்த அன்லீபன் பிரெட் வந்து கம்யூனியனை குறிக்கிறது. அவருடைய மரண உயிர் நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். இத ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து ரெசரக்ஷன். அதன் பின்பு என்னது ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட் குறிக்கிறது. இந்த ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட் வந்து 7 வாரத்துக்கு அடுத்த நாள் 7 வாரம் போடும். உயிர்த்திருந்த ஃபீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ல இருந்து 7 டேஸ் வரும், 7 வீக்ஸ் வரும். 7 வீக்ஸ் 7-7 49, 7-7 49 அடுத்த நாள் 50வது நாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்து விட்டார், 40 நாள்ல அவர் பல்லவத்துக்கு போய்விட்டார். பின்பு அவங்க 10 டேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பர் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது என்னன்னா அன்னைக்கு பெந்தேகோஸ்தே இந்த பண்டிகை வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்ல 2:1 வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கரெக்டா 50th டே அன்னைக்கு என்ன பண்டிகை கொண்டாடுறாங்க? இஸ்ரவேலர்கள் எதுக்காக வந்திருக்காங்க? பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறாங்க. ஆனா ரியல் பெந்தேகோஸ்தே அங்க நடந்துட்டு இருக்குது. இவங்க இன்னும் ஷேடோ அண்ட் ட்ரெடிஷன்ல இருக்கிறாங்க, ஷேடோ அண்ட் டைப்ஸ்ல இருக்கிறாங்க. ரியல் பெந்தேகோஸ்தே அங்க நடந்து கொடுக்கணும், அப்பர் ரூம்ல நடந்துட்டு இருக்கு. இந்த பெந்தேகோஸ்தே அங்க நிறைய பேர் இருக்கு, அவனுக்கு தெரியல. அதேபோல இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாது. இந்த செய்தியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு தெரியாது. அவங்களுடைய போதகர்கள் அப்படி வழி நடத்தல, அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கப்படல. இங்க ட்ரைனிங் கொடுக்கப்படுது, சிலர் இன்னும் அந்த ஆவிக்குள்ள வரல. அதுதான் இங்க இருக்க மிஸ்டேக். நிறைய பேர் ஆவியில் இருக்கும், ஒரு சிலர் அதை ஆவியில் வரல. அதனால அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாட்டேங்குது. வரும்பொழுது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல. அங்க ரியல் பீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்த் நடந்து கொண்டிருக்கிறது. இத பெந்தேகோஸ்தே நாள் வந்து 49 50வது நாள், 7 வாரத்துக்கு அடுத்த நாள் வந்து கரெக்டா 50வது நாள்ல மேலே பசுத்தாவி ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இவங்க பீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்த் ட்ரெடிஷனா கொண்டாட வந்திருக்கிறாங்க. ஜூவிஷ் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணும் பொழுது ரியல்லா அங்க நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் அங்க வந்து பாக்குறாங்க. அன்னைக்கு என்ன செய்யணும்னு போட்டிருக்கு, அந்த 50 டேஸ் ஆஃப்டர் த ரெசரக்ஷன் வீட்டிருந்த பின்பு 50வது நாள்ல அதை செய்யறாங்க. அது அப்போஸ்தலர் 2:1-3 நம்ம வாசிக்கிறோம். அன்றைக்கு அவங்க வந்து ஒரு வித்தியாசமா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. லேபர் அகம் 23:17,
நீங்கள் ஒரு மரக்காலிலே 1/10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கு என்று முதற்பலனாக கொண்டு வந்து.
நீங்கள் மரக்காலிலே 2/10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட, என்ன சொல்லப்பட்டிருக்குது, புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைபாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலத்திலிருந்து கத்தருக்கன்று முதற்பலனாக. 2 அப்பங்கள் வந்து புளிப்பா இருக்கணும். புளிப்பே இருக்கக்கூடாதுன்னு போட்டா இங்க புளிப்பு வேணும்னு போட்டிருக்கே. புளிப்பு எதை குறிக்கிறது? லீவ் அண்ட் ரெப்ரசன்ட் சின். புளிப்பு எதை குறிக்கிறது என்றால் பாவத்தை குறிக்கிறது. ஆனா இங்க புளிப்பா செய்துட்டு வரணும். இது அது தகன பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு அப்பங்கள், ஒன்னு இல்ல ரெண்டு அப்பங்களை கொண்டு வர வேண்டும். அது எதை குறிக்கிறது? ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகாஸ்ல வரும்பொழுது இதோ ரெண்டு அப்பங்கள் வந்து ஜூஸ் அண்ட் ஜென்டைல், பேதரும் அப்போஸ்தலனாகிய பவுலும் இத எல்லா அப்போஸ்தலர்களும் முதலாவது யூதர்களுக்கு போய் தான் பிரசங்கம் பண்ணாங்க. அப்போஸ்தலி காலத்தில் வந்து ஜூஸ் தான் கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டியா இருந்தாங்க, அதன் பின்பு ஜென்டைல்ஸ் அதிகமாயிட்டாங்க, ஜூஸ் வந்து வரல. அது பெரு அங்கங்க சபைகள்ல வந்து ஜூஸ் பீப்புள் தான், ஜூவிஸ் பீப்புள் தான் மெஜாரிட்டி. அதனால ஜூவிஸ் அண்ட் ஜென்டைல் அங்க இருந்தாங்க, புறஜாதிகளும் இருந்தாங்க. இந்த ரெண்டு அப்பங்கள் வந்து ஜூஸ் அண்ட் ஜென்டைல குறிக்கிறது, சின் குறிக்கிறது. அது லீவன் என்றால் சின் அர்த்தம். எல்லாருமே பாவிகள் தான், நம்ம எல்லாரும் பாவிகள் தான். எத்தனை பேர் ஒப்புக்கொள்கிறோம்? ஆமீன். ஆனா என்ன செய்யணும் என்றால் இந்த ரெண்டுமே சின்னஸ் தான், நம்ம பாவத்துல தான் பிறந்திருக்கிறோம். ஆனா வந்து என்ன சொன்னா தகனிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஃபயர் அது மேல வரணும். ஹல்லேலூயா. ஃபயர் வந்துச்சா? வந்துச்சு. என்னைக்கு வந்துச்சு? பெந்தகோஸ் நாள்ல. அவங்க மேலரில் காத்திருக்கிறாங்கள், அந்த புளிப்புள்ள அப்பங்கள் காத்திருக்கிறது. ஃபயர் வந்து அதை பச்சு. ஹல்லேலூயா. பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நம்ம பாவத்துல பிறந்தோம், இது அக்கிரமத்துல உருவாக்கப்பட்டோம், பொய் பேசுறவர்களாக வந்தோம், பல விதமான ட்ரெடிஷன்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம், வார்த்தையில வந்திருக்கிறோம். ஆனா ஃபயர் வரும்பொழுது நீங்க நியூ பேர்த் அடைஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா மாறும், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் தான் மாறுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஒருபோதும் பாவத்துக்கு அடிமையானவர் அல்ல, நம்ம புது சிஷ்யர்கள், நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதனால பாருங்க, இயேசு கிறிஸ்து மறித்து இப்ப 120 பேர் வந்துட்டாங்க. அந்த 120 பேர் வந்து புளிப்புள்ள அப்பன் தான். ஆனா வயரங்க வந்தவொடனே நீ பார்த்து அடைஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அது தகனிக்கப்பட வேண்டும். ரெண்டு அப்பங்களை கொண்டு வாங்க, அது இப்ப தகனிக்கப்படும். பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் அதுல வரலன்னா அது அங்கீகரிக்கப்படாது. இன்னைக்கு நம்ம மேல பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தே வுட் பேன் தோஸ் டூ லோஸ் from wheat that was weighed, it was now being turned into two loaves. And the asubathapatta kadirkattu vandu inaiki rendu appangala maari irukkudu, adu mela pasuthaadi varugiradu. Amen. Ala feast of Pentecost vandu anda uithalunda 50th naalla Pentecost aarambichi anda Pentecost pandigikkum ekkala pandigikkum romba gap irukku, romba edaveli. இதெல்லாம் முதலாம் மாசம் நடக்குது, அதன் பின்பு ஏழாம் மாசம் ஒன்னாம் தேதி 23:23-24 வாசித்தீங்கன்னா, ஏழாம் மாதம் முதலாம் தேதி அப்பொழுது எக்கால சத்தத்தால் ஞாபகரியா இருக்கிற பண்டிகை உங்களுக்கு ஆசரிக்க கடவுள் சொல்லும் பொழுது ஃபீஸ் ஆஃப் டிரம்பட்ஸ் வரைக்கும் நிறைய இடைவெளி இருக்கு. ஃபீஸ் ஆஃப் டிரம்பட்ஸ் அது எதை குறிக்கிறது? கேதரிங் ஆஃப் இஸ்ரேல். ஹல்லேலூயா. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, எல்லாரும் பெந்தகோச பண்டிகையை கொண்டாடி விட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. பல கோத்திரங்கள்ல இருந்து வந்திருக்காங்க, இஸ்ரேல் நாட்டுடைய பல திசையில இருந்து வந்திருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரில இருந்து கூட வந்திருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது எல்லாருமே பெந்தகோச பண்டிகை முடிச்ச உடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் கேதர் ஆகணும். அதான் ஒன்னாம் தேதி எக்கால சத்தத்தால் வந்து இதன் ஞாபகரியாக இருக்கிற அந்த பண்டிகை வந்து எக்காலத்தை ஆசாரியன் ஊதும் பொழுது ஒன்னாம் தேதி வந்து எல்லாருமே அங்க வரணும், மறுபடியும் அவங்களை எருசலேமுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் எதை குறிக்கிறது? கேதரிங் ஆஃப் இஸ்ரேல். கேதரிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் கூட்டுவது. ஹல்லேலூயா. எங்கே? எருசலேமிலே கூட்டுவது. பசுத்தாவி ஊற்றப்பட்டிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகும் வரைக்கும் இடைவெளி வந்து 7 சர்ச் ஏஜஸ், ஏழு சபை காலங்கள். ஏழு சபை காலங்கள் வந்து பசுத்தாவி பெந்தகோச நாள்ல ஊற்றப்பட்டிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை இதை தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகும் வரைக்கும் உள்ள காலம் வந்து இது வந்து என்னென்றால் பீஸ் ஆஃப் பெந்தகோஸ் நம்ம அனுசரிக்கும். இப்ப நீங்க என்ன ஃபீஸ்ல இருக்கீங்க? ஃபீஸ் ஆஃப் பெந்தேகாஸ், பசுத்தாவி ஊற்றப்படுகிறது. ஏழு சபை காலங்கள் பசுத்தாவி ஊற்றப்பட்டது. புளிப்புள்ள அப்பங்கள் மேல் பசுத்தாவி ஊற்றப்பட்டு அந்த அப்பங்களை தேவன் அங்கீகரித்தார். அவங்க நியூ பேர்த் அடைஞ்சாங்க, நம்ம புது சிஷ்யாக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பசுத்தாவி பெறாதவர்கள் நியூ பேர்த் அடையவில்லை. அதனால 7 சர்ச் ஏஜஸ் இருக்கும்போது இஸ்ரேல் வந்து பிளைண்டட், இது அவர்கள் வந்து கண்கள் கூடாக்கப்பட்டது, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்க மேசியாவை ரிஜெக்ட் பண்ணினார்கள், பஸ்காவை ரிஜெக்ட் பண்ணினார்கள், அன்லீவன் பிரெட் ரிஜெக்ட் பண்ணினார்கள், ஃபீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அவருடைய ரெசரக்ஷனை ரிஜெக்ட் பண்ணினார்கள், ஃபீஸ் ஆஃப் பெண்டேகாஸ் ரிஜெக்ட் பண்ணினார்கள். நம்ம இன்னைக்கு ஃபீஸ் ஆஃப் பெண்டேகாஸ்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த மனுஷனுடைய ரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரக்கிறது. மத்தேயு 27-25 அவர்கள் வந்து சொன்னார்கள். அது அவங்க கேட்டுக்கொண்டபடியே அந்த ரத்தப்பலி அவர்கள் மேல் வந்தது. தீத்து ராயன் வந்து கிபி 70 எருசலேமை தரைமட்டமாக்கினான். தேவாலயம் இடிக்கப்பட்டது. உலகத்தின் 80 சிதறிக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. அவள் அப்படி சிதறடிக்கப்பட்டு எருசலேம் பாழாய் கிடக்கும் பொழுது துருக்கியர்கள் வந்து அதை கைப்பற்றிக் கொண்டார்கள், முஸ்லீம்கள் அதை கைப்பற்றிக் கொண்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட டீல் பண்ணுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு காலம்? 7 கிட்டத்தட்ட 1900 கர்த்தர் புரஜாதிகளோடு டீல் பண்ணும்போது we are in the feast of Pentecost. Hallelujah. நம்ம பேப்டிசம் ஆக ஹோலி கோஸ் பெற்று மறுபடியும் பிறந்து தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒருபோதும் பாவிகள் அல்ல, பாவத்துக்கு அடிமைகள் அல்ல. We are sons and daughters of God. Hallelujah. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தார், அவங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தார். நீங்கள் பூமியின் கடைமுறை மட்டும் சிதறடிக்கப்பட்டாலும் நான் உங்களை மறுபடியும் ஒன்று சேர்ப்பேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ப்ராமிஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ப்ராமிஸுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். த ப்ராமிஸ் ஆஃப் ரீகேதரிங் ஆஃப் இஸ்ரவேல் ஆஃப்டர் காட் பினிஷஸ் வித் த சர்ச். ஆண்டவர் பிரஜாதிகளோடு கூட ஈடுபடுவதை முடிக்க பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்று சேர்க்கிறார். அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது. அதான் த ஃபீஸ்ட் ஆஃப் டிரம்பெட்ஸ், எக்கால பண்டிகை. அந்த ஆசாரியின் எக்காலத்தை ஊதும் பொழுது, 1 எக்காலத்தை ஊதும் பொழுது அவங்க எல்லாம் எருசலேமுக்கு வர வேண்டும். எதற்காக? அட்டோன்மெண்ட், அந்த பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு வர வேண்டும். பாவ நிவர்த்தி பண்டிகை குறித்து எங்கே வாசிக்கிறோம்? லேவியராகம் 16 வாசிக்கிறோம். ஒரு காளையை ஆவும் தனக்காக பலி செலுத்துகிறான், பின்பு 2 வெள்ளாட்டு கடாக்களை தெரிந்து கொண்டு ஒன்ன வந்து போக்காடாக அங்கே சீட்டு போடும் பொழுது ஒன்னு போக்காடாகவும் ஒன்னொன்னு பலியாடாகவும் ஒப்பிட்டு ஜனங்களுக்காக அந்த வெள்ளாடு பலி செலுத்தப்பட்டு 7 கிருபாசனத்திலே தெளிக்கப்படும் பொழுது அந்த வருஷம் இவர் சேர்ந்து போன பாவம் குப்பை எப்படி வீட்டில் சேர்ந்து போகுது பாத்தீங்களா? பிற நீங்க சுத்தம் பண்ணி கொண்டு குப்பை தொட்டியில போடுறீங்க, அது எப்போ பாவம் சேர்ந்து போச்சு அந்த தேசத்துல பாவம் சேர்ந்து போன வருஷத்துக்கு ஒரு முறை அதை நிவர்த்தி பண்ணணும். அதான் பாவ நிவர்த்தி பண்டிகை. அதில் ஆசாரியன் வந்து தனக்காக ஒரு பாலையை பலி செலுத்தி அவன் கிருபாசனத்தில் போய் 7 தெளிக்கும் பொழுது முதலாவது அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறது, ரெண்டாவது ஜனங்களுடைய பாவத்துக்காக அந்த பலியாட்டினுடைய ரத்தத்தை தெளிக்கும் பொழுது அவங்க பாவம் அந்த வருஷத்தில் பாவம் சரியா போச்சு. அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் செய்யணும். இந்த பாவ நிவர்த்தி பண்டிகை முக்கியமான நாள். அது வந்து 10 நடக்கிறது, 7 மாசம் 10. 1 எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது எல்லாரும் புறப்பட்டு அங்க வந்துருவாங்க. எதுக்குன்னா 10 அந்த பாவ நிவர்த்தி பண்டிகைக்காக வர்றாங்க. அப்பொழுது எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்படுது, தேசத்தின் பாவம் மன்னிக்கப்படும். நீங்க உலகத்தின் பாவம் என்ன செஞ்சுட்டு சேர்ந்து போச்சு, தமிழ்நாட்டு பாவம் ரொம்ப சேர்ந்து போச்சு, இந்தியாவின் பாவம் எல்லாம் பாவம் எல்லாம் இன்னைக்கு சேர்ந்து தேவ சமூகத்தை எட்டி ஆண்டவர் நியாயம் தீர்க்க வேண்டிய நேரம் அது நெருங்கிச்சு. ஆனா நம்ம பாவம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் மரபி கடல்ல போட்டுட்டார். நம்ம ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக நம்ம நீதிமான் ஆகிறார். We are justified. Hallelujah. The bride will have to leave before Israel could have the feast of atonement. இவ்வளவு என்ன சொல்றால், மணவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்படணும். மணவாட்டி மேல எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் அவங்க வந்து பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு போக முடியும். இப்போ எக்காலம் துணிக்கிறது, 7 டிரம்பர்ஸ் வந்து 7 மெசேஜ். இத 7 மெசேஜ் நம்ம வந்து ப்ராமிஸ் வேர்ல கொண்டு வருது, அவங்கள வந்து ப்ராமிஸ் லேண்டு கொண்டு சொல்லுது. ஹல்லேலூயா. அவங்கள ஒரு நேச்சுரல் லேண்டு கொண்டு வருது, நம்மள ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்டுக்குள்ள கொண்டு வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் இந்த ப்ராமிஸ் வேர்ல இருக்கிறோம்? அதுதான் இந்த நேரத்துக்குரிய செய்தி 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 சொல்ல ஒண்ணும் தப்பு இல்லை, ஆனா அங்க வாயில எப்பவும் அப்படிதான் வருது, செய்தி செய்தி. இங்கிலீஷ்ல இங்க பைபிள் என்ன போட்டுக்கு திருவேசி என்ன சொல்றாரு? ப்ராமிஸ் வேர்டுங்கிற. நீங்க நம்ம ப்ராமிஸ் வேர்டுல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலத்துக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வார்த்தையில வந்திருக்கிறோம். அதைதான் செய்தி செய்திங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறவங்க அப்படி கத்துக் கொடுக்கறனால அவங்க வாயிலிருந்து அப்படி வருது. பில்பிட் மிஸ்டேக். அதான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களுக்கு அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று யாக்கோபு 3:1 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ப்ராமிஸ் வேர்ல்ட்ல வந்திருக்கோம், அவங்க ப்ராமிஸ் லேண்டுக்கு போயிருக்கிறாங்க. எக்கால சத்தமானது இதன் செவன் சம்பத் இன்னைக்கு தொழிஞ்சு கொண்டிருக்கிறது. நம்ம வந்து என்ன சென்றால் ப்ராமிஸ் வேர்ல்ட்ல வந்திருக்கோம், அவங்க ப்ராமிஸ் லேண்டுக்கு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரேல் கேதர்ட் இன் த ப்ராமிஸ் லேண்ட், பிரைட் கேதர்ட் அண்டர் த மெசேஜ். ஹல்லேலூயா. அந்த ப்ராமிஸ் வேர்ட் இன்னைக்கு வாக்கு திட்டம் பண்ணப்பட்டது வார்த்தையில வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம மேல போனா அவங்க பலியை ரெக்கனைஸ் பண்ணுவாங்க, அவங்க பாவ நிவர்த்திக்காக செய்யப்படுற பலியை ரெக்கனைஸ் பண்ணுவாங்க. இயேசு அவங்களுக்காக பலியானார். இது அவங்க இது அவள் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். அதை ரெக்கனைஸ் பண்ணணும்னா நம்ம மேல போனதான் அவங்க ரெக்கனைஸ் பண்ண முடியும். இப்ப அவங்க லேண்ட்ல வந்துட்டாங்க. அதை குறிச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். 1947 மே மாசம் 7 கத்துடைய தூதனானவர் பிரதர் பிரனானை சந்தித்தார். அதே நாளில இஸ்ரேல் நாட்டில் அந்த 6 முனைகளை கொண்ட தாவீதின் நட்சத்திரம் அந்த கொடி அங்க பறந்தது. இஸ்ரேல் நாட்டுடைய அந்த சிம்பல் வந்து 6 முனைகளை கொண்ட நட்சத்திரம். அதனால இஸ்ரேல் நாடு உருவானது மே மாசம் 16 1948 யுனைடெட் நேஷன். இது ஐக்கிய நாட்டு சபை இஸ்ரேல் நாட்டை அங்கீகரித்தது. இஸ்ரேல் நாடு உருவானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால பீஸ் ஆஃப் பாஸ்ஓவர்ல இருந்து பீஸ் ஆஃப் டேபர்நாக்கில் வரைக்கும், முதலாவது பண்டிகையில இருந்து 7 பண்டிகை வரைக்கும், பீஸ் ஆஃப் பாஸ்ஓவர்ல இருந்து பீஸ் ஆஃப் டேபர்நாக்கில் வரைக்கும் எதை குறிக்கிறது என்றால் ஃப்ரம் கிராஸ் டு மில்லினியம். இயேசு கிறிஸ்து பாஸ்ஓவர் அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டார். பீஸ் ஆஃப் டேபர்நாக்கில் 1000 வருஷ சாட்சி. இது எல்லாமே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்பதை குறிக்கிறது. கிரைஸ்ட் டெத் டு கிரைஸ்ட் ரெயின். இதை கிரைஸ்ட் கிறிஸ்துடைய மரணத்திலிருந்து கிறிஸ்துடைய ஆட்சி வரைக்கும் இருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியை நம்ம எதிர்நோக்கியிருக்கோம், எத்தனை பேர் நோக்கியிருக்கிறோம். அதான் ஃபீஸ் த டேபர்நாக்கில். விசுவாசித்தாலும் சிலர் விசுவாசியாவிட்டாலும் பைபிள்ல சொன்னது நடக்க போகுது. இதுதான் என்னுடைய ஸ்ட்ராங் ஃபெய்த். அதுதான் சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? தேவன் ஒருவரே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யனா இருக்கிறான். நடந்துவிட்டது ஃபீஸ் ஆஃப் அன்லீவன் பிரெட் நடந்துவிட்டது. இதை ஃபீஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே நடந்துவிட்டது. ஃபீஸ் ஆஃப் பெந்தேகாஸ் வந்தது, பசுத்தாய் ஊற்றப்பட்டது. இப்பொழுது செவன் சர்ச்சேசஸ் வந்துவிட்டது. இப்பொழுது எக்கால பண்டிகை என்ன செய்யுது? அவங்க லேண்ட்ல போயிருக்கிறாங்க. நமக்கு இந்த நாட்டில் 7 தூண்டை செய்தி தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது, அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது. மறுபடியும் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். 80 நாட்டில இருந்து சவரி போன யூதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு 1948 வந்து அங்க செட்டில் ஆயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? 68 வருஷம் ஆகி போச்சு. 2016 இருந்து 1948 கழிங்க, 68 வருஷம். 68 வருஷமாக அவங்க ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்றால், 68 வருஷமாக இந்த மெசேஜ் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை கத்தர் குகையில இருந்தால் பிரதர் சந்திக்கும் பொழுது மே 7 அன்னைக்குதான் இஸ்ரேல் நாடும் உருவாகி இருக்கிறது. அதனால அந்த நாள்ல இருந்து மெசேஜ் புறப்பட்டு ஒரு கூட்டமான மக்களை ப்ராமிஸ் வேர்ல கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுடைய அவங்க பல நேஷன்ல சேர்க்கப்பட்டாங்க, நம்ம பல டினாமினேஷன்ல இருந்தோம். ஹல்லேலூயா. அவங்க நேஷன், நம்ம டினாமினேஷன். இதுல இருந்து நம்ம இன்னைக்கு ப்ராமிஸ் வேர்டுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால முதல் 3 பண்டிகை வந்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, சன் ஆஃப் மேன் ரிவீல்டு. அதன் மீது எனக்கு இருந்தால் 7 சபை காலங்கள் ஃபீஸ் ஆஃப் பெந்தேகாஸ் வருது, 4 பண்டிகை. அவர் சன் ஆஃப் காடாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் மீது மில்லினியத்தில் வந்து 1000 வருஷம் சாட்சி. ஃபீஸ் ஆஃப் டேபர்நாக்கில் அதுல வந்து அவர் சன் ஆஃப் டேவிட்டா இருக்கிறார். சொல்றது எல்லாமே 100% ஃபேக்ட். உங்களுக்கு விசுவாசிக்கதான் மந்த இருதயமா இருக்கக்கூடாது. தீக்க பேசுகள் சொன்ன யாவையும் விசுவாசிகளுக்கு மந்த இருதயங்களோடு இயேசு கடிந்து கொள்வார். எல்லாம் நடக்கும். அதான் சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் ஜென்ரல், சன் ஆஃப் டேவிட். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரகசியமே, அதான் வெளிப்பாடே. அதான் முதல் 3 பண்டிகை சன் ஆஃப் மேன், இத 4 பண்டிகை சன் ஆஃப் காட், இத கடைசி பண்டிகை வந்து பீஸ் ஆஃப் டேபர்நாக்கில் வந்து சன் ஆஃப் டேவிட் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. Jesus in 3 sons, son of man, feast of Passover, He is the unleavened bread. He is the first fruit. Son of God, the feast of Pentecost. Son of David, the feast of tabernacle. And I know that our son of David is the first fruit. Son of God, son of David. தேவனுடைய குமாரனுக்கும் தாவீதின் குமாரனுக்கும் மத்தியில் சன் ஆஃப் மேன் ரிவீல்ட் அகைன், ஹல்லேலூயா, மனுஷகுமாரன் மறுபடியும் வெளிப்படுவார் என்று நமக்கு ப்ராமிஸ் இருக்கிறது. அமேன். அப்பொழுது உலகமானது சோதோமின் நிலைமையை அடைந்திருக்கும். இப்பொழுது சோதோமின் நிலைமை அடைந்திருக்கிறது. நெற்று மூலமாக உலகம் சோதமாக மாறிவிட்டது. இன்டர்நெட் மூலமாக இதற்கு உலகம் வந்து இன்னைக்கு வந்து சோதோமாக உலகம் முழுசும் மாறி போச்சு. அவ்விதமான ஒரு நாளிலே த சன் ஆஃப் மேன் ரிவீல்ட் அகைன், ஹல்லேலூயா, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அவிதமாய் நடக்கும்.
பதினெழுப்பது மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
இது மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள். அப்போது எப்படி இருக்கும்? உலகமானது நோவாவின் காலத்தை போல விஞ்ஞானத்தில் பெரிய இருக்கும். இதோ சோதனை போல, இதை எல்ஜிபிடி காலம். இது அவிதமான ஒரு காலம். இதமான ஒரு காலம் வந்து வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் சன் ஆஃப் மேன் ரிவீல்ட் அகைன். இது அவர் சன் ஆஃப் டேவிட்டா வருவதற்கு முன்னதாக, அந்த இன் பிட்வீன் டைம் இல்ல, சன் ஆஃப் காட் அண்ட் சன் ஆஃப் டேவிட் இல்ல, சன் ஆஃப் மேன் ரிவீல்ட் அகைன். இப்பொழுது மறுபடியும் மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். அமீன். அதுதான் செவன் சீல், ஏழாம் உத்தரை. அதுதான் வெளிப்படுத்தல் பத்தாவதான ஒன்னாம் வசனம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சன் ஆஃப் மேன் ரிவீல்ட் அகைன், ஹல்லேலூயா. இது சொந்த நல்லா கவனிங்க. ஃப்ரம் த கிராஸ் ரைட் டவுன் த மில்லினியம், சிலுவையிலிருந்து மில்லினியம் வரைக்கும், ஆயிரம் வருஷ ஆளுகை வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. வரும்பொழுது கேதரிங் ஆஃப் இஸ்ரேல், எக்கால ஊதும் போது ஜனங்கள் எல்லாம் வந்து மறுபடியும் கூடுகிறார்கள். இஸ்ரேல் கோயிங் பேக் டு த ஹோம் லேண்ட் அன்டில் கிரைஸ்ட் ரெய்ன்ஸ் அன்டில் த மில்லினியம் பிகன்ஸ். இதோ என்றால் மில்லினியம் வரும் வரைக்கும் இதோ அவர்கள் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்து கொண்டே இருக்காங்க. ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து இதை கேரளாவில் இருக்கிறாங்க. அங்க சினகாக் கட்டி அங்க ஆறுதல் செய்வாங்க. இப்ப அந்த சினகாக் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நாகாலாந்துல இருக்கிறாங்க, மிசோரம்ல இருந்தாங்க, நம்ம நாட்டிலேயும் சில பகுதியில் இருந்தாங்க. இப்ப எல்லாம் அங்க போயிட்டாங்க. அவங்க இடத்த விட்டுட்டு அவங்க சொந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஜபாலயம் இப்ப அப்படிதான் கிடைக்குது. நான் ஒரு நாள் ஹிந்து பேப்பர்ல நான் வாசித்தேன். இதை என்ன சொன்னால் வேத வாக்கியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமீன். ரெவலேஷன் இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் சபையானது ஆரம்பிக்கிறது, எபேசு சபை ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரத்தில் மில்லினியம் நடக்கிறது. சபையானது இரண்டாம் அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு மறு வரைக்கும் மறுபடியும் வரலன்னு திகிட்டு சொல்றாரு. அதனால இரண்டாம் அதிகாரத்தில் இருந்தால் எபேசு சபை கால ஆரம்பிச்சு அந்த சபையானது இருந்தா மறுபடியும் எங்கே தோன்றுகிறது? இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால் முதலாம் உயிர்த்தொழிலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்து முன்பாக ஆசாரியராக இருந்து ஆயிரம் வருஷம் அவரோடு கூட அரசாடுவார்கள். அல்லேலூயா. அந்த மில்லினியம் அங்க வருது. நம்ம தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. இது அங்க மில்லினியம் அங்க இருக்கிறது. அதனால வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்தில் சர்ச்சி ஸ்டார்ட் பண்ணி இருபதாம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருகிறது. அப்பொழுது மில்லினியம் அங்கே வருகிறது. ஹல்லேலூயா. பிட்வீன் த ஃபீஸ்ட் ஆஃப் டம்பர்ஸ் அண்ட் த ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட், எக்கால பண்டிகைக்கும் பாவ நிவர்த்தி பண்டிகைக்கும் எத்தனை நாள் இடைவெளி இருக்குது? ஒன்னாம் தேதி எக்கால பண்டிகை, பத்தாம் தேதி பாவ நிவர்த்தி பண்டிகை. இடையில எத்தனை நாள் இருக்குது? நைன் டேஸ் இருக்குது. ஒன்பது நாள் இருக்கு. அந்த ஒன்பது நாளில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியுதா? தெரியல. அந்த ஒன்பது நாளில் குறிச்சு என்னதாவது எழுதியிருக்குதா? நமக்கு தெரியல. அவங்க எல்லாம் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அறுபத்தெட்டு வருஷம் ஆகிவிட்டது. இது இந்த மெசேஜ் வந்து அதுவும் அறுபத்தெட்டு வருஷம் ஆகிவிட்டது. கத்துடைய தூதனானவர் சந்தித்திலிருந்து அறுபத்தெட்டு வருஷம் நடந்து இன்னைக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு வரும்பொழுது அறுபத்தெட்டு வருஷம் ஆகிவிட்டது. இந்த இதுதான் இடைவெளி நேரம். இந்த 68 இயர்ஸ் தான் இந்த ஃபீஸ் ஆஃப் ட்ரம்பட்டுக்கும் இந்த ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கும் இடையில 68 வருஷத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கும். 68 இயர்ஸ் இஸ் நாட் ஷோன் ஹியர் இன் த புக். லேவிராமத்தில் அந்த 68 வருஷத்தை குறிச்சு அங்க நமக்கு எழுதல. இந்த 68 வருஷமா நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் பிரணாம அந்த குகையில சந்தித்ததிலிருந்து மெசேஜ் வெளிப்பட்டது, இதோ மெசேஜ் ஆனது ஒரு கூட்டமான மக்களை சேர்த்திருக்கிறது. நம்ம இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், we are looking for the coming of the Lord. Hallelujah. கர்த்தருடைய வருகையை எது நோக்கி இருக்கிறோம். ஆமென். We are looking for the body change. நம்முடைய சரீரம் மீட்புக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆமென். We are looking for resurrection. இதை முதலாம் வீத்தலில் நடப்பதற்காக நம்ம காத்துக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்ம எதுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம், வெட்டிங் சப்பருக்கு போக காத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த 68 இயர்ஸ் அப்படி நடந்துட்டு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க, புசிப்போம் குடிப்போம் ஜாலியா இருப்போம், அதுக்கு தான் நம்ம உலகத்தில் பிறந்திருக்கிறோம். உலகத்தின் மக்கள் அப்படி இருக்கிறாங்க, அழிவு சடிதியாக வழுக்குவார். நம்ம அப்படி இல்லை. We are going for the wedding supper. Hallelujah. Waiting for the wedding supper. Looking for resurrection. Looking for the coming of the Lord. Hallelujah. எத்தனை நம்ம எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை வந்து அந்த 68 இயர்ஸ் இருக்கு, அங்க 9 டேஸ், இங்க 68 இயர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவங்களுக்கு பீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட் வரல. பீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட் வரும்பொழுது என்னன்னா, ரெண்டு சாட்சிகள் வந்து இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு காண்பிப்பாங்க, வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது, ஐயோ அவரை நம்ம சிலுவையில் அறிஞ்சிட்டோமே, நம்முடைய மேசியாவை நம்முடைய கர்த்தரை நம்ம மீட்க வந்த இயேசுவை நம்ம சிலுவையில் அறிந்து விட்டோமே, நம்ம இவ்வளவு நாள் குருடாக்கி இருந்தோமே, பிரைடு மேல போயிட்டாங்களே, நம்ம இன்னைக்கு இருக்கிறோமேனு சொல்லி 144,000 பேர் அந்த பலியை அங்கீகரித்தாங்க, புலம்புவார்கள். அதுதான் அட்டோன்மெண்ட், மோர்னிங். அவங்க இயேசு கிறிஸ்துவை நினைச்சு புலம்புவார்கள். எப்படி புலம்புவார்கள், சகரியா 12:10 வாசிக்கலாம்.
தான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தினேனை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானுக்காக புலம்புறது போல எனக்காக புலம்பி ஒருவன்.
இதோ அவள் நினைச்சாலும் தாவீது குடும்பத்தாரின் மேல விண்ணப்பத்தின் ஆவியும், ரெண்டு சாட்சிகள் மோசஸ் நல்லஜியாக பிரீச் பண்ணும் பொழுது, இது அவங்களுடைய கோத்திரங்கள் அவங்களுடைய எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது, நம்ம பெற்ற இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அவர்கள் புலம்புவார்கள் என்று சொல்லப்படுது. அது என்னது, ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட் வந்துட்டாது, இன்னும் வரல. இப்ப இடைவெளி நேரத்தில் இருக்கிறோம், இந்த 68 இயர்ஸா இருக்கிறோம். 68 இயர்ஸ்ல என்ன நடந்தது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது. 1914-18 வரைக்கும் முதலாம் உலக யுத்தம் நடந்தது. இது 1939-1945 வரைக்கும் வேர்ல்டு வார் செகண்ட் நடந்தது. அந்த முதலாம் உலக யுத்தத்தின் பொழுது இஸ்ரேல் நாடு வந்து துருக்கியர் வசத்திலிருந்து அதை கைப்பற்றி யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆலன்பி, ஜெனரல் ஆலன்பி, அந்த ஏர்ஜென்ரல் அந்த எருசலேமை கைப்பற்ற போகும் பொழுது அங்கே துருக்கியர்கள் இருக்கிறார்கள். அவர் வந்து குண்டு அங்க வீசும் பொழுது அது பரிசுத்த பூமியாச்சு, பரிசுத்த பட்டணம், ஹோலி சிட்டி, அது மேல குண்டு போடக்கூடாதுன்னு ஆலன்பி நினைக்கிறார். இங்கிலாந்து ஜெனரல் அந்த படைத்தலைவன் வந்து பசுத்தப்பட்ட எருசலேம் மேல குண்ட வீசக்கூடாது, துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் இங்கிலாந்து கவர்மெண்ட் கேட்கிறார். இத என்ன செய்து அங்க கேட்கும் பொழுது என்ன செய்யலாம், எனக்கு குண்டு வீச மனசு இல்ல, துப்பாக்கி சூடு நடத்த எனக்கு மனசு இல்ல, அது கத்தருடைய பட்டணம், அது பரிசுத்தப்பட்டணம், அது மேல குண்டு போடக்கூடாது என்று சொல்லும் பொழுது ஜெவம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால துண்டு பிரசாரங்களை புண்பொழுது ஆலம்பி வருகிறார், ஆலம்பி வருகிறார்னா அவங்க அல்லாஹ் வர்றார், அல்லாஹ் வர்றார்னு நினைச்சாங்களாம். உடனே சரண் நினைச்சிட்டாங்களாம். துப்பாக்கி சூடு, ஒரு குண்டு துப்பாக்கி சூடு இல்லாம எருசலேமை கைப்பற்றினாங்க. இஸ்ரேல் நாட்டை கைப்பற்றி அது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது. They surrendered the city without one shot being fired. ஒரு குண்டு கூட வெடிக்கல, அவங்க சரண்டர் பண்ணிட்டாங்க. அந்த துருக்கியர்கள் சரண்டர் பண்ணிட்டாங்க, அந்த முஸ்லீம்கள் சரண்டர் பண்ணிட்டாங்க, அந்த இடத்த கைப்பற்றினாங்க. இரண்டாம் உலக யுத்தம் வரும்பொழுது 1939-1945 வரை வரைக்கும் பொழுது இஸ்ரேல் நாடு வந்து அங்கே உருவானது. அவங்களுக்கு அங்கே வந்து லீகலா அது கொடுக்கப்பட்டது. இதான் 1967 அவங்க யுத்தம் பண்ணி எருசலேமுடைய அந்த தேவாலயம் இருக்கிற எல்லா இடத்தையுமே அவர்கள் கைப்பற்றினார்கள். 13 அரப் கண்ட்ரீஸ் வந்து ஒரு சின்ன நாட்டை ஜெயிக்க முடியல, சுத்தி நின்று சண்டைக்கு வந்தாங்க. 13 முஸ்லீம் நாடுகள் அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கும் அவங்க ஜெயிக்க முடியாது. ரஷ்யா கூட தோல்வி அடையும். அதான் கோகு மாகோ யுத்தம். ஒண்ணுமே அது தேவண்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. அவங்க மேல ஆண்டவர் நினைவா இருக்கிறார். அவங்களுக்கு தான் 7 சீஸ்டு. இப்போ அவங்க வந்து அங்க தம்பத்தில் இருக்கிறாங்க. வீசா அட்டோன்மெண்ட் இன்னும் வரல. இன்னும் இயேசு கிறிஸ்துவை மேசியாவை அங்க ரெகனைஸ் பண்ணல. மேசியாவை ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க, மேசியாவை ரெகனைஸ் பண்ணல. இந்த ரெண்டு யுத்தங்களும் என்ன செய்தது? இந்த 68 இயர்ஸ்ல வந்து இதால பண்டிகைக்கு வரும்பொழுது அங்க அவர் ரெண்டு மொழ மொழக யுத்தமானது அவளை இஸ்ரேல் நாட்டில் கூட்டி சேர்த்திருக்கு. இப்பொழுது அந்த ரெண்டு உலக யுத்தம் வந்தால் எதுக்காக ஆண்டவர் அனுமதித்தார் என்றால், இஸ்ரேல் ஜனங்கள் சொன்ன சொந்த தேசத்துக்கு போகணும். துருக்கியர் வசம் இருந்த அந்த நாடு கைப்பற்றப்பட்டு இது அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். 68 வருஷம் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. இஸ்ரேல் வந்து நமக்கு டைம் பீஸ் ஆகிருக்குது. நேரம் என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் இஸ்ரேலை பார்க்க வேண்டும். இஸ்ரேல் நம்முடைய நாட்காட்டியாக இருக்கிறது, டைம் பீஸ் ஆக இருக்கிறது. ஆமென். What time it is, sir? Ayyar, meer idhuva samayam. 68 years aayibittadu. Ana yes solli irukkar, inda sandhadi arindhu povadilla endru solli irukkar. Atti maramanu thulir vidum poludhu vasantha kaalam samayamaay irukkirad endru ariyeela. Idaiyellaa sambhavikkum poludhu avar vaasal arige vandu nirkkirar endru ariyeengal. Matthew 24:32 vaasikkirom. இதெல்லாம் நடப்பதற்கு முன்னதாக இந்த சந்ததி ஒளிந்து போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். There is a generation அங்கே இருக்கிறது. 33 வாசிக்கலாம்.
இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சந்ததி இருக்கிறது. இன்னைக்கு அந்த லாஸ்ட் ஜெனரேஷன். நீங்க அந்த லாஸ்ட் ஜெனரேஷன் ஆயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரேல் நாட்டு உருவானதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அவங்க ப்ராமிஸ் லேண்ட்ல இருக்கிறாங்க. இந்த சந்ததி, அதை பார்க்கிற சந்ததி ஒளிஞ்சு போகாது. ஹல்லேலூயா. ஒளிஞ்சு போகாது என்னது? ராச்சல்ல போயிரும். ஹல்லேலூயா. அது மறிச்சு போகாது. இஸ்ரேல் நாடு தங்களுடைய இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் மறுபடியும் சேர்ந்திருக்கிறார்கள். அது நமக்கு ஒரு அடையாளம். அத்திமரமானது துளி விடும். அத்திமரம் இஸ்ரேல் நாட்டை குறிக்கிறது. துளி விட்டு இருக்கிறது. அது பூ பூத்து காய் காய்த்துக் கொண்டு அது செழிப்பான ஒரு தேசமாக இருக்கிறது. 6வது வல்லரசாக அது இருக்கிறது. இப்பொழுது நம்ம அதை பார்க்கும் பொழுது இந்த சந்ததி ஒளிந்து போவதில்ல, நம்ம ராப்சர்ல போவோம். ஹல்லேலூயா. இஸ் தி லாஸ்ட் ஜெனரேஷன். ஆமென். அதனால கர்த்தர் என்ன நேரத்தில் வருவாருன்னு நமக்கு தெரியாது. அவர் நடுராத்திரியிலோ சேவல் கூப்பிடும் வேளையிலோ அவர் எந்த நேரத்திலையும் அவர் வருவார் என்று நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆயில் பெற வேண்டும். ஹல்லேலூயா. இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டது. அதான் மத்திய 25:6 வாசிக்கிறோம். Behold the bridegroom cometh. இதோ மணவாளன் வருகிறார். Go and meet him. இது அவரை சந்திக்க புறப்பட்டு போங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த நேரம் வந்து இதான் மெசேஜ் ஆகவர். ஹல்லேலூயா. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு மணவாட்டி இப்பொழுது அவரை சந்திக்க போக வேண்டும். ஆமேன். அந்த சத்தம் கேட்கும் பொழுது போலீஸ் பஜன் என்ன செய்தாங்க? இது அவங்க ஆயத்தமாக இல்லை. They will be unprepared in that hour. In the police virgins vandu ayatham illama irukranga. Pasuthai perla vaathile vaanje illa chedike manasilla bible padike manasilla church ki vara kuda manasilla selar idha putti illada kani. Oru sagarata keta enna church ki varalaya veeda idikkiradhukku na veeduka veeda idikkiren veedu kattanum veeda idikkiren veeda kattukku aanda udhai seidana modhala church ki vandhaana udhai seivaru. நீ சர்ச்சைக்கு வராம வீடை கட்டி நீ வீடை இடிச்சு என்ன புத்தி இல்லாத கனிகள், பரிசுத்தாகி தராதவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்க போறோம். ஆண்டவர் வீடை கட்டணும்னா நம்ம வந்து வீடை வேலையை விட்டுட்டு வரணும். ரொம்ப அன்பான ஒரு தம்பதியார்கள் சபைக்கு வந்தாங்க. ஒரு ஃபேமிலி ரொம்ப காலமா வந்தாங்க. ஆரம்பத்தில இருந்து அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து சர்ச்சைக்கு வர்றது கிடையாது. ஏன்னா வீட்டு வேலை செய்யுது. என்ன சர்ச்சைக்கு வரல? வீட்டு வேலை செய்யறோம். அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் வச்சு வீடு வேலை செய்தாங்க. இத மதுரை மீனாட்சி நகர்ல தான் வீடை கட்டினாங்க. கடைசியில வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க. ஏன் இது? சர்ச்சைக்கு வராம வீட்டுக்கு முக்கியத்துவம். இதெல்லாம் ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ். வைஸ் வெர்ஜன்னா ஆயில் பாசல் பிரசங்கம் பண்ணுவார, ஆயில் பெறணுமே, ஹலலிய, அந்த வெளிப்பாடு தான் பசுத்தாயின் அபிஷேகத்தை கொண்டது, மிஸ் ஆகக்கூடாது. ஹலலிய. அதனால பாருங்க, போலீஸ் வெர்ஜன்ஸ் வந்து ஆயில் பெற வேண்டிய நேரத்தில் விளக்கில் எண்ணெய் இல்லாம இருந்தாங்க, புத்தியுள்ள தண்ணியோட இருந்து விளக்கில் ஆயத்தமா இருந்த எண்ணெய் இருந்தது, பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தது, இயேசுக்கு வரும் பொழுது மேல போயிட்டாங்க. ஹலலிய. எத்தனை பேர் நம்ம ஆயில் இருக்கு, உங்க பாத்திரத்தில் உங்களோட ஹார்ட்ல எத்தனை பேருக்கு ஆயில் இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப கிடைக்குது, இனி ஒரு காலத்துல கிடைக்காது. லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போன பிறகு ஒண்ணு கிடைக்காது, அது எந்த நேரத்தில் தண்ணிக்குள்ள போகுது தெரியாது. They are being led back in the tribulation period. புத்தி இல்லாத கண்ணில் உபத்திர காலத்திலேக்கு அங்க போயிடுவிட்டாங்க. இவங்க ராப்சர்ல போகும்போது உபத்திர காலத்தில் அவங்க போக வேண்டியதாக வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வரும்போது நம்ம என்ன பீரியட்ல இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்றால், அவங்களுக்கு பாவ நிவர்த்தி பண்டிகை இன்னும் வரல. எக்கால பண்டிகை எக்கால சத்தம் கேட்டு இன்னைக்கு வந்துட்டாங்க. ப்ராமிஸ் லேண்டுக்கு, நம்ம ப்ராமிஸ் வேர்டுக்கு வந்துட்டோம். நம்ம ராப்சர் எதிர்நோக்கி இருக்கோம், அவங்க வந்து எதுக்கு எதிர்நோக்கி இருக்காங்க, பாவ நிவர்த்தி பண்டிகைக்காக எதிர்நோக்கி இருக்கிறாங்க. மேசியாவை புறக்கணித்தாங்க, மேசியா மறுபடியும் வெளிப்பட வேண்டும். ரெண்டு சாட்சிகள் வந்து வெளியா, அவங்க அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ராப்சருக்காக காத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஜூஸ் அண்ட் ஜென்டைல், ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை, அந்த ஜாதி ஆனந்தும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. கிறிஸ்துக்குள் ஆனந்தும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. இங்க கிறிஸ்துக்குள் எப்படி இருக்குது, ஜூ அண்ட் ஜென்டைல், ஜூ அண்ட் ஜென்டைல். அல்லேலூயா. ஜூவர் எப்படி டீல் பண்றார், இன்னைக்கு ஜென்டைல் கூட எப்படி டீல் பண்றார் என்பதை தெரிஞ்சீங்கன்னா அந்த ரெண்டு ஜாதியை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஜாதின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பிரைட், ஹலலுயா, நம்ம ஜூ கிடையாது. ஹலலுயா. பைபிள்ல இருந்து ஒரு காரணம் இதை விளக்குறதுக்கு, இப்ப நான் சொன்னதை விளக்குறதுக்கு, இந்த சத்திய செவன் ஃபீஸ் விளக்குறதுக்கு, ஃபீஸ் ட்ரம்பட் விளக்குறதுக்கு ஒரு உதாரணத்தை நீங்க பார்க்கலாம். ஜோசப் அண்ட் ஹிஸ் பிரதர், யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களை குறித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பு வந்து சிறைச்சாலையில் போடப்பட்டான். அவன் வந்து தாப்பனார் அவனை ரொம்ப நேசித்தார், பல வண்ணமான அங்கியை கொடுத்தார். அவனுக்கு விஷன் வந்தது, அவன் ஆவிக்குரியவனாக இருந்தான், மற்ற சகோதரர்கள் அவனை தகைத்தார். ஜோசப் இஸ் எ பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு யோசேப்பு ஒரு அடையாளமா இருக்கிறான். அதனால அவனை வந்து எல்லாருமே படைச்சு அவனை வந்து கடைசியா என்ன செஞ்சார்கள் என்றால், குழியில தூக்கி போட்டார். அவர் மீது அவன் வந்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போத்திப்பிராவின் வீட்டில் அடிமை வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, போத்திப்பிராவின் மனைவி இதை தேவையில்லாத காரியத்தை அவன் மேல பழியை சுமத்தி, அபாண்டமான பழியை சுமத்தி அவனை வந்து சிறைச்சாலையிலே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஜோசப் இன் பிரிஷன், அது எதை குறிக்கிறது என்றால், ஜீசஸ் இன் த கிராஸ், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினது, அவர் என்ன சென்றால் பாதாளத்துக்கு இறங்கினார். இதை என்ன சொன்னால், அது வந்து யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அது நிறைவேறும். அது ஒரு ஷேடோ அண்ட் டைப்பா இருக்கிறது. Joseph was a perfect type of Christ. Christ is the mystery of God revealed. Hallelujah. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறார். The whole plan of redemption laid in Christ. எல்லா ரெடெம்ஷன் பிளான் ஆஃப் ரெடெம்ஷன் எங்க இருக்கு, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து என்டையர் வேர்டாக இருக்கிறார், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டாக இந்த பைபிளுக்குள்ள இருக்குது. அது ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள இருக்குது, ஷேடோவா அது ஜோசப்புக்குள்ள இருக்குது. Hallelujah. ஜோசப் சர்ச்சாலையில் இருக்கும் பொழுது அவரும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அங்கு அறையப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் வந்து தரிசனங்களை காண்கிறவனாக இருந்தான். ஜோசப் இன் பிரிசன் வாஸ் அ டைப் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ். அது அவன் 39:20 வாசிக்கலாம். Genesis 39:20.
யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான்.
இவர் சிறைச்சாலையிலே அவன் இருந்தான், ஜோசப் இன் பிரிஷன். அதனால பாருங்க, பாஸ்ஓவர், ஃபீஸ்ட் ஆஃப் அன்லீவன் பிரெட், ரெண்டுமே அது கிராஸ குறிக்கிறது. அது அங்க நிறைவேறு, யோசேப்பு லைஃப்ல நிறைவேறு. அதன் பின்பு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்ன பின்பு ராஜா அவனை வந்து இதை அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அது ரெசரக்ஷன். சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு வருவது உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இயேசுக்கு உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அது யோசேப்பு வாழ்க்கையில நிறைவேறும். யோசேப்பு குறித்து 5 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நெட்ல இருக்கிறது. எக்ஸால்டட் டு எ த்ரோன் ஆஃப் பாரோ. இதோ பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு அவன் உயர்த்தப்படுகிறான். அது வந்து யோசேப்பினுடைய ரெசரக்ஷனாக இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்கிறான் யோசேப்பு? அவன் பார்வோனின் அரண்மனை பார்வோனின் ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டு எகிப்து தேசத்துக்கு முழுவதுமாக ராஜாவாக இருக்கும் பொழுது பார்வோன் என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சான். 40-41 வாசிக்கிறோம். 41:40-41.
நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.
பாலராசந்த வாசிக்கலாம்.
மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னேத் பனா என்ற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திப்ராவின் குமார்த்தியாகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான்.
இதோ யோசேப்புக்கு ஆஸ்னாத் என்ற மனைவி கொடுக்கப்படுகிறாள். யோசேப்பு என்ன செய்வார்கள்? எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிபதியாக இருந்தான். பாருங்க, அவனுக்கு பிரைடு கிடைக்குது. அதான் ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட். பெந்தேகோஸ்ட் நாள் பண்டிகையிலிருந்து எக்கால பண்டிகை வரைக்கும் 7 சபை காலங்கள். 7 சபை காலங்களில ஆண்டவர் தனக்கு ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு மேரேஜ் நடக்கிறது. யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக இருக்கிறான். அவனுக்கு மேரேஜ் நடச்சு அவனுக்கு குழந்தைகளும் இருக்கிறது. அதன் பின்பு என்ன வரணும்? 4வது பண்டிகை என்னது? ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்ட். 5வது பண்டிகை என்னது? அந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட் என்ன குறிக்கிறது? கேதரிங், கேதரிங் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்னு திரண்டு வர வேண்டும். இன்னைக்கு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு அங்க யோசேப்பு ஜீவிதத்தில் எப்படி நடக்குது? அந்த 11 சகோதரமார்களும் எங்க வராங்க? யோசேப்பிட்ட வராங்க. கேதரிங் ஆஃப் இஸ்ரேல். அந்த கேதரிங் ஆப் இஸ்ரேல் எல்லாரும் பஞ்சம் வந்து 2 வருஷம் அதிகமான உடனே தானியம் வாங்கும்படியாக யோசேப்பு என்ன யாக்கோபு தன்னுடைய மகன்களை தன்னுடைய குமாரர்களை எகிப்துக்கு போகும்படியாக அனுப்பும் பொழுது இப்போ அவங்க எகிப்திலிருந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க எல்லா அவங்க அந்த கானான்ல இருந்து எகிப்துக்கு வராங்க. எல்லா சகோதரரும் ஒன்னு சேர்ந்து யோசேப்பிட்ட வராங்க. ஆனா யோசேப்பு தான் அங்க அதிகாரியா இருக்கான்னு தெரியாது. அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறது. அவன் எகிப்து தேசம் முழுதுக்கும் ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு பாச தெரிஞ்ச மாதிரியே தெரியாதபடி அவன் எகிப்திய பாசத்தான் பேசுறான். ஒரு டிரான்ஸ்லேட்டர் துபாசி என்ற டிரான்ஸ்லேட்டர், அந்த துபாசி மூலமாக அவங்ககிட்ட வந்து பேசுறார். இவன் எகிப்து பாசை பேசும் பொழுது அந்த துபாசி எபிரேய பாசை பேசி அவங்களுக்கு சொல்லுகிறான். அதனால இது எகிப்தியன், இதோ பெரிய போஸ்ட்ல இருக்கிறார், இவர் தான் எல்லாத்துக்குமே அதிபதியா இருக்கிறார். கால போய் விழுந்தாங்க. அதே போலதான் என்ன சொன்னா இன்னைக்கு அவங்க மேசியாவை ரெக்கனைஸ் பண்ணல. ஹல்லேலூயா. ஆனா மேசியாவுக்கு மனவாட்டி கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் வந்து இப்ப பிரதர்ஸ் கேதர் டுகெதர். சகோதரமாக பிரதர்ஸ் வந்து என்னைக்குமே ஜூஸ் தான் குறிக்கும். நம்ம பிரைட் அவங்க பிரதர்ஸா இருக்கிறாங்க. பிரதர்ஸ் தேவர் கோயிங் டு மோன் அண்ட் கிரை. எதுக்காக வந்திருக்கிறாங்க? எதுக்காக கேதர் பண்ணி வந்திருக்கிறாங்க? மோன் அண்ட் கிரை, அழுது புலம்புவதற்காக வந்திருக்கிறாங்க. அழுது புலம்பணும்னா யோசேப்பு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பு சொன்னாலொழியா அவங்க ரெக்கனைஸ் பண்ண முடியாது. யோசேப்புக்கு தெரியும் இப்போ அவங்க வந்திருக்கிறாங்க, நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க சொந்த லேண்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்னும் அவனுக்கு வெளிப்படுத்தல. விசா அட்வான்ஸ்மென்ட் இன்னும் வரல. 68 இயர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம 68 இயர்ஸ் நம்ம இருக்கிறோம். என்ன செய்யறதால அவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னா நம்ம இருக்கக்கூடாது. அதான் இன்பிட்வீன் டைம். அந்த ஃபீஸ் ஆஃப் தம்பத்து எக்கால பண்டிகைக்கும் பாவ நிமித்திக்கும் பண்டிகைக்கும் மத்தியில 68 வருஷமா நம்ம காத்திருக்கிறோம். எதுக்காக காத்திருக்கிறோம்? மேல போறதுக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மேல போனாதான் இவனுக்கு வெளிப்படுத்த முடியும். அப்ப வெளிப்படுத்தும் பொழுது அவங்க அழுவாங்க, புலம்புவாங்க, யோசேப்பை கட்டி பிடிச்சு கொண்டு அழுவாங்க. அது இன்னும் நடக்கல. இதுல என்ன செய்ய இதோ அதுக்கு பின்பு மில்லினியம் வரும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இன் பிட்வீன் டைம் நம்ம இன்னைக்கு எது நோக்கி இருக்கிற காரியம் என்னவென்றால் நம்ம டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். ஜோசப் வந்து டிஸ்மிஸ் பண்ணுகிறான், யாரு அவனுடைய மனைவி பிள்ளைகளை டிஸ்மிஸ் பண்ணுகிறான். 45 அதிகாரத்தில் அதுதான் நான் அதை வாசித்தேன். 45 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறான்.
அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை.
இதோ பாருங்க அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. எல்லாருமே நீங்க அரண்மனைக்குள்ள போயிருங்க, யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் நீங்க அரண்மனைக்குள்ள போயிருங்கன்னு சொல்லி அவங்களை அரண்மனைக்குள்ள டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இப்பொழுது தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். என்ன செய்கிறான் இரண்டாவது வாசிக்கலாம்.
அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள்.
அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டார். ரொம்ப சத்தம் போட்டான், பெரிய பதவியில் இருக்கிறான். எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிபதியாயிருக்கிறான். நெக்ஸ்ட் பாரோ, இது அதிகமான ஒரு சூழலை அமைந்து அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான், எல்லாருக்கும் அது கேட்கிறது. அது மாத்திரமல்ல மூணாவது வாசிக்கல,
யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவருடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக,
நான் யோசேப்பு இன்னால் வரைக்கும் அவனுக்கு தெரியல, இப்ப கூட 2000 வருஷமா தெரியல, ஈஸா பெந்தகாஸ்ல இருந்து இன்னும் வரைக்கும் தெரியல, சொந்த லேண்டுக்கு வந்துட்டாங்க, இன்னும் அவனுக்கு தெரியல, இயேசுதான் அந்த மேசியான்னு தெரியல, இயேசுதான் யெகோவா தேவன் தெரியல, அவங்களை மீட்க வந்த கர்த்தர் ரெகனைஸ் பண்ணல. இத்தனை ஃபீஸ் அவங்க இன்னும் ஆசரிச்சுக்கிட்டு தான், அவங்க ஆசரிக்கணும் அந்த அந்த எஸ்லாம் தேவாலயத்துக்கு கற்றுட்டதான் ஆசரிக்க முடியும். அவன் அந்த ஃபீஸ் அவங்க ரொம்ப காலமா ஆசரிச்சாங்க, அதெல்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் குறிக்கணும் அவனுக்கு தெரியாது, மேசியாவை ரெகனைஸ் பண்ணல. மேசியாவை ரெகனைஸ் பண்ண வேண்டிய அவர் வெளிப்படுத்தினால் ஒழிய அவனுக்கு தெரியாது. அவர் வெளிப்படுத்தணும்னா என்ன செய்யணும், நம்மள பிரைட டிஸ்மிஸ் பண்ணணும், ஆஸ்நாத் டிஸ்மிஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆஸ்நாத், மனாசே, எப்ராஹிம் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணாதான் இங்க வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை டிஸ்மிஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. எங்க மேல போயிரு, வெட்டிங் சப்பருக்கு போயிரு. ஹல்லேலூயா. நான் என்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்த போறேன். அதான் பாவ நிவர்த்தி பண்டிகை. அவரை சிலுவையில் அரைஞ்சி போட்டேன்னு சொல்லி அழுகிறாங்க. இதை யோசேப்பும் அவளை கட்டிப்பிடித்து அழுகிறான், அவர்களும் அழுகிறார்கள். அந்த நாலாவது வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசேப்பு சகோதரனை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விட்டு போட்ட உங்க சகோதரனாக யோசேப்பு நான்
தான், உங்களுடைய சகோதரனாக யோசேப்பு நான் தான், என்ன விட்டு போட்டீங்க நான் தான், நீ 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தீங்க, சிலுவையில் அறிஞ்சது நான் தான், நீங்க தான் என்ன சிலுவையில் அறிஞ்சது நான் தான், நான் தான் உங்களுடைய மீட்பர், நான் தான் உங்களுடைய ரட்சகர், நான் தான் உங்கள் தேவன். எல்லா ஃபீஸும் என்னதான் குறிக்கிறது, எல்லா ஷேடோஸ் டைப்ஸ் பழையப்பாடு எல்லாம் என்னதான் குறிக்கிறது, என்ன பத்தி தான் எழுதிருக்குது. ஆனா நீங்க அதை அறியாம போனீங்க. அஞ்சாவது வாசிக்கல,
என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதுனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார்.
இதோ என்ன விற்று போட்டதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படியாக. எலிசபை காலத்துல ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆதாயம் பண்ணணுங்கிறதுக்காக உங்க கண்ணு குருடாக்க போட்டுச்சு. அல்லையா, நம்ம கண்ணை திறக்கிறதுக்காக அவங்க கண்ணை ஆண்டவர் குருடாக்கிறார். நீங்க உள்ள வருவதுக்காக அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க. இதை இன்னைக்கு இந்த ஜனங்கள் புறக்கணிக்கும் பொழுது, சாபந்த மக்கள் புறக்கணிக்கும் பொழுது அவங்ககிட்ட ஆண்டவர் போறாரு. அல்லையா, அவங்க புறக்கணிக்க போட்ட பொழுது நம்மகிட்ட வந்தார், இப்ப நம்ம புறக்கணிக்கும் பொழுது அவங்ககிட்ட போறார். அதனால அவங்களுக்கு ரெடாம்ஷன் வர வேண்டும். ஜென்டைலுக்கு ரெடாம்ஷன் வந்தது, ஜூஸுக்கு ரெடாம்ஷன் வரல. திரியந்த ஆபியர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரியந்த ஆபியர்ஸ் 1260 நாள், 42 மாசம் காலங்களும், காலமும் காலங்களும் அரைக்காலமும் அவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிருப்பார், நம்ம மேல இருப்போம். ஹல்லேலூயா. ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களை முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சணை வெகு ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, இதோ பிரைட் ஆண்டவர் கொண்டு வருவதற்காக அங்கே வந்து அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, பீஸ் ஆஃப் ட்ரம்பெட் என்னன்னா, பீஸ் ஆஃப் ட்ரம்பெட், எக்கால சத்தம். இன்னைக்கு அவங்க பேருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு எக்கால சத்தம் என்ன செய்தால் வார்த்தையில நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது. ஆனா பீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட் நமக்கு வரல. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே அட்டோன்மெண்ட் ரெக்கனைஸ் பண்ணிவிட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை ரெக்கனைஸ் பண்ணிடும், இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், அவர் எனக்காக பலியானார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவர் உயிர் திறந்து என்னை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம பலியை ரெக்கனைஸ் பண்ணிட்டோம். அவங்க பலியன்னு ரெகனைஸ் பண்ணல. அதனால அவங்க ரெகனைஸ் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வருது, அவங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரம் வரும் பொழுது அதுதான் என்ன சொல்றால், இன் பிட்வீன் டைம் அந்த ஃபீஸ் ஆஃப் தம்பத்துக்கும் ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கும் 68 இயர்ஸ் இருக்கிறது. இந்த 68 இயர்ஸ்ல நம்ம கத்தோடு வரைய நோக்கி இருக்கிறோம், நம்ம மேல போன உடனே இதோ அவங்க. அதனால நம்ம மேல போறதுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இத நம்ம மேல போனாதான் அவங்களுக்கு அவங்க பாத நிவர்த்தி பண்டிகை வரும். அப்பொழுது அவர்கள் மேசியாவை அறிந்து கொள்வார்கள், இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ஆமென். அப்பொழுது அவங்களுக்கு ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட்ல இருப்பாங்க. எதுக்காக அங்க வந்திருக்கிறாங்க? அந்த மேசியாவை அறிந்து கொள்றதுதான். அவங்க 70 வருஷத்துக்கு பாபிலோனுக்கு பின்பு 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து ஏன் இந்த மாதிரி இஸ்ரேல் நாட்டு வந்தாங்க? மேசியா அங்க வரணும், ஃபர்ஸ்ட் கமிங் அங்க வரணும். இப்ப வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் வெளிப்படுத்தணும், அதனால மறுபடியும் அவங்க வந்திருக்கிறாங்க. 70 வருஷத்துக்கு பிறகு திருப்பி வந்தாங்க. அதன் நின்று இயேசுவை மறுதளித்தோம், இயேசுவை சிலுவையில் இருந்தனால செவரடிக்கப்பட்டு போனாங்க. 1900 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் வந்திருக்கிறாங்க. எதுக்காக? அந்த ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட் ரெண்டு உலக யுத்தங்கள் அவங்களை அங்க கொண்டு வந்திருக்கிறது. அந்த உலகத்தில் ரெண்டு உலக யுத்தத்தை ஏன் கொண்டு வந்தார்? உலகத்தின் மக்களுக்கு தெரியாது, சரித்திரக்காரர்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வர வேண்டும். எதற்காக வர வேண்டும்? இதோ அந்த பீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்காக வர வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க 144,000 பேர் ரெகனைஸ் பண்ண பிறந்து சகோதரமார்கள் வந்து ரெகனைஸ் பண்ண பிறகு என்ன செஞ்சான் யோசேப்பு? நீங்க எல்லாம் இங்க வந்திருக்க, உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வந்து, என் மனைவி பிள்ளைகளும் இங்கே இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் இங்கே இருக்கலாம். என் மனைவி பிள்ளைகளும் உங்க மனைவி பிள்ளைகளும் தகப்பனும் எல்லாருமே வந்து இங்க என் பக்கத்திலே நீங்க இருங்க. கோசேனில இருந்து இந்த எகிப்தி தேசத்துல நம்ம வந்து இதை சுதந்திரித்துக் கொள்வோம், செழிப்பா இருப்போம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நான் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபுட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தான் முதல் தரமானது, எகிப்தியர்களுக்கு இரண்டாவது தரமானது. உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா நான் சப்ளை பண்றேன், எல்லாம் இங்க வந்துருங்கன்னு சொன்னோம். அதேதான் மிலினியம். அதுதான் இஸ் பிரைட். இதை 144,000 இத ஓல்ட் டெஸ்டமென்ட் சயின்ஸ் எல்லாம் மொத்தமா நம்ம இயேசுவோடு கூட இருப்போம். அலலுயா. இதை உலகம் அப்படி செழிப்பா இருக்கும். அலலுயா. நம்முடைய ஜோசப் ஜீசஸ் கிரைஸ்ட் அலலுயா. அவருடைய பிரைடா இருக்கிறோம், அவருடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா இருக்கிறோம். 144,000 அந்த உடைய பிரதர்ஸா இருக்கிறாங்க. அந்த பிரதர்ஸ் ஃபேமிலி, இதான் பிரைட் ஃபேமிலி, எல்லாமே நம்ம இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அலலுயா. இதுதான் ஃபீஸ் ஆஃப் மில்லினியம். 23 அதிகாரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு சரித்திரம் அதுக்கு சாட்சியா இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கு? 68 இயர்ஸ்ல வந்து நம்ம கத்துடைய வருகை எது நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க 144,000 பேருக்கு நம்ம மேல போகலன்னா அவங்களுக்கு ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட் வராது. ஆறாவது பண்டிகை வரணும்னா நம்ம மேல போகணும். நம்ம மேல போய் அவங்களுக்கு அந்த அவங்க பலியை ரெக்கனைஸ் பண்ண பின்பு இத மில்லினியா வரும்பொழுது எல்லாம் சேர்ந்து இங்க வருவோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம இவ்வளவு ஆசீர்வாதத்தை நம்ம வச்சிருக்கிறார். விசுவாசிச்சாலும் விசுவாசிக்காட்டாலும் அல்லது இதை நீங்க கேர்லெஸ்ஸா எடுத்துக்கொண்டாலும் இது நிறைவேறப்பு. ஒருவேளை உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒருவேளை ஒரு சிலருக்கு இருக்கலாம். நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் நிறைவேற போது நான் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன். அல்லையா, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம்? ஒரு நாள்ல மில்லினியம் நடக்கும், 7வது பண்டிகை நிறைவேறுது. அல்லையா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நடக்க போகுது. இது வரைக்கும் கரெக்டா துல்லியமா நடந்துட்டு வருது, இனி மேலும் நடக்க போகுது. God's word is true. Hallelujah. எத்தனை விசுவாசிக்கிறோம்? நம்மளாம் ஜெபிக்கிறோம். பைபிள் வந்து துல்லியமாக இருக்கிறது. சரித்திரம் அதை நிரூபித்து காண்பிக்கிறது. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மௌனமாய் இருக்கவில்லை. அவர் நம்ம எல்லாரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. நம்முடைய இதயத்தில் எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்னதாகவே அதை எல்லாற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்று மாறாதவர்கள். இட்ஸ் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வேத புஸ்தகமானது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு வந்திருக்கிறது. இதன் நம்முடைய ஸ்தானம் என்னவென்றும் நம்முடைய நேரம் என்ன, இப்பொழுது எந்த நேரத்தில் இருக்கிறோம் என்பதையும் நமக்கானவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுது ஆயத்தமாக வேண்டிய நேரம். உலகம் இன்னைக்கு பாவத்தில் இருக்கிறது, போதையில் இருக்கிறது, குடியில் இருக்கிறது, ஜனங்கள் இச்சையில் இருக்கிறார்கள். உலகம் சீர்கட்டு நிலையில் இருக்கிறது. உலகமே இன்னைக்கு சீர்கட்டு நல்ல சோதமாக அது இருக்கும் பொழுது மனுஷகுமாருடைய ஊழியம் நமக்கு வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே பைபிள்ல பார்க்கிறோம். தீக செய்தியை படிச்சு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். பைபிள்ல பார்க்கலன்னா அட்டுக்குட்டியாண்ட ஜீபுஸ்ல அவங்களுடைய பேர் இல்லை. அட்டுக்குட்டியாண்ட ஜீபுஸ் பேர் இருந்தா ஒரு காலம் கிரிக்கப்படுதில்லை. ராப்சர் வந்து ஷேர். இன்னைக்கு பார்க்கத்தக்கதா தான் இந்த செய்தி கொடுக்கப்படுது. உங்க பேரை பார்க்கறீங்களா, உங்களுடைய காலத்தை பார்க்கிறீங்களா? காலத்தையும் அதன் செய்தியை அறிந்து கொள்ளுங்கள். ரெகனைசிங் யுவர் டே அண்ட் இட்ஸ் மெசேஜ். நான் அன்னைக்கு அவருடைய பிரைடா இருக்கும். யோசேப்புடைய மனைவி ஆஸ்நாத்தாக இருக்கிறோம். ஆஸ்நாத்தை டிஸ்மிஸ் பண்ணாதான் சவரலுக்கு வெளிப்படுத்தப்படும். நம்ம அரண்மனைக்கு போக வேண்டும். வெட்டிங் செப்ப பாடி சேஞ்ச், செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட், ஃபர்ஸ்ட் ரைசேஷன் நம்ம எது நோக்கியிருக்கிறோம். பீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட் நமக்கு இல்லை. நம்ம ஏற்கனவே பீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட் நம்ம ரெகனைஸ் பண்ணிவிட்டோம். அவங்க ரெகனைஸ் பண்ணவில்லை. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். அதற்காகத்தான் இன்னைக்கு சொந்த தேசம் வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்கள்? பீசா பற்றோம் என்று வந்திருக்கிறார்கள். இதை நம்ம மில்லினியத்தை எது நோக்கி இருக்கிறோம். அவளோடு சேர்ந்து நாம இந்த மில்லினியத்தில் ஆளுகை செய்வோம். ஆசாரியராயிருந்து கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துக்குண்டாக ஆசாரியராக ஆயிரம் வருஷம் ஆளுகை செய்வார். அவன் பாக்கியவானும் பசுத்தவானுமாய் இருக்கிறான். எவ்வளவு அருமையான பிராமிஸ் நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால அந்த பிராமிஸ்க்காக கத்துக்கு நம்ம சோதனை மேடம். லார்ட் ஜீசஸ், அல்லேலூயா, நன்றி இயேசுவே, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், அல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. நீ கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களுக்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா. எல்லாரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உண்மை, அது கரெக்டா நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசுவே மக்கு சோற்றம், இயேசுவே சோற்றம், இயேசுவின் வருகை நெருங்கிடும், அவரின் பிரசன்னம், இயேசுவின் வருகை நெருங்கிடும், அவரின் மகி மைமில் மாயி மேலும் மாறுவோ, மாயி மாயில் சேர்ந்திடு, மாயி மைமில் மாயி மை அடைந்திடுவோம், மாறுவம் மாயிடுவோ, மகிமையில் சேர்ந்து மகிமையின் நேசிக்கிறோம். நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு விட்டோம். நாங்கள் பரிசுத்தாவினால முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நம்முடைய கமிங்காக காத்திருக்கிறோம். எங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுதல்ல தான். நீர் எங்களை எப்பொழுது டிஸ்மிஸ் பண்ணுவீர் என்று காத்துக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு எங்களை டிஸ்மிஸ் பண்ணீர். நாங்கள் மேலே போக வேண்டும் கர்த்தாவ. அதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். சரீர மீட்புக்காக நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆத்மா ஆண்டவரே அது மனோக்கி கதறுகிறது. நாங்கள் ஆண்டவரே மனோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆமீன். கர்த்தரே இயேசுவே வாரும் என்று அழைக்கும். உம்முடைய சகோதரருக்கு நீர்மை வெளிப்படுத்தும். அவனுக்கு பாவ நிமித்தி பண்டிகை வரட்டும். அவள் பலியை ரெகனைஸ் பண்ணட்டும். நீ கல்வாரியிலே பலியானதை ரெகனைஸ் பண்ண முடியாது. வேலையை அவனுக்கு வைத்திருக்கிறீர், அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர். ஏற்கனவே அந்த பண்டிகையில நீ ஷேடவாய் காண்பித்திருக்கிறீர். ஜோசப் லைஃப்ல நீர் அதை காண்பித்திருக்கிறீர். சகோதரமாக இன்றைக்கு தங்களுடைய சொந்த தேசத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவளுக்கு ஆண்டவரே அந்த பாவ நிறுத்தி பண்டிகை வரவில்லை. எங்களை நீ டிஸ்மிஸ் பண்ண போறதுக்காக சொல்றோம். ஆமீன். கர்த்தரே இயேசுவே இங்க இருக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். நாங்கள் புத்தி இல்லாத கனிகளை போல ஆயத்தம் இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. இப்பொழுது ஆயில்லாத ஹோலி கோஸ்ட் நாங்கள் பெற வேண்டும். புத்தியுள்ள கன்னிகளாக மாற வேண்டும். நாங்கள் வேத புஸ்தகத்திலே எங்களுடைய பெயரை பார்க்க வேண்டும். அட்டுக்குட்டியான ஜூஸ் எங்களுடைய பெயரை பார்க்க வேண்டும். நாங்கள் பிரைட் என்று உறுதியாக வேண்டும். கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நாங்கள் பாப்டிசம் அத ஹோலி கோஸ்ட் பெற வேண்டும். இது குளிப்புள்ள அப்பந்தான். ஆனால் ஃபயர் வந்து அதை அங்கீகரிக்கிறது. நாங்கள் நீர் பேத் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய குமார குமாரிகளாக இருக்கிறோம். உம்முடைய பிரைடாக இருக்கிறோம். எங்களுடைய சாலத்தை நாங்கள் பைபிளில் காணத்தக்கதாக நாங்கள் அதை ரெகனைஸ் பண்ணும்படியாக நீர் உதவி செய்ததற்காக சொல்றோம். நாங்கள் அடாப்ஷன் ஏஜில் வந்திருக்கிறோம். புத்திர சிறியாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீர். எங்களுடைய சரீரமிட்டாகிய புத்திர சிறியாரத்துக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவே எமக்கு சொல்றோம். அவங்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 68 வருஷமாய் இருக்கிறார்கள். நாங்களும் 68 வருஷமாய் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமீன். கர்த்தரே இயேசுவே வாரும். கர்த்தாவே மெத்துரிக்கிறோம். நாங்கள் மெல்லினியத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஆண்டவரே பிரசவ வேதனை படுகிறது. அது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார், அர்மகதோன் யுத்தத்தை எதிர்நோக்கியிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது. எரிமலைகள் வெடிக்கிறது. சுனாமி வருகிறது. வெள்ளங்கள் வருகிறது. அழிவு சடிதியாக வந்து கொண்டிருக்கிறது. பூமியானது வேதனைப்படுகிற புதிய உலகத்தை பிறப்பிக்கிறார்கள். அது எங்களுக்காக அது புதுசாக மாற்றப்பட போகிறது. யோசேப்பும் அவனுடைய சகோதரமாக அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து வந்து குடியிருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நாங்கள் மறுபடியும் வர வேண்டும். இதை நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படுவதாக. கர்த்தாவே எங்களை அதற்கென்று ஆயத்தப்படும். சபையானது மறுபடியும் உலகத்துக்கு வரும். ஆண்டவரே நீ மறுபடியும் அந்த 20 அதிகாரத்திலே கொண்டு வருகிறீர். 2 அதிகாரத்திலே ஸ்டார்ட் பண்ணி பின்பு 20 அதிகாரத்தை நாங்கள் 20 அதிகாரம் வர நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய வேத வாக்கியங்கள் உண்மையாக இருக்கிறது. அது எங்களுடைய ஜீவிதத்தில் நிறைவேறட்டும். அது என்னுடைய ஜீவிதத்தில் நிறைவேறட்டும். நாங்கள் அதுக்கு பாக்கியவான்களா இருக்க, ஆண்டவரே நாங்கள் பசுத்தவான்களா இருக்க, நீர் கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே முழங்கால் பயிருக்கிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். கிருபை ஆயிரும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. இப்பொழுது சகல ஜீவன் அவர்கள் வந்து இங்க பாடலை பாடும் பொழுது காணிக்கினாலே நம்ம கர்த்தரையே கனப்படுத்துவோம்.
பாடலின் 147 வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார்.
வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார். மாம்சமான எம்மை தம்மில் தேர்க்க வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார். மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார். மனவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார். மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார். மனவாட்டியை தம்மில் ஒன்றாகினார். இங்கத்துக்கெல்லாம் தப்பிய நாம் அக்கரை தேசம் சேர்ந்திடுவோம். இங்கத்துக்கெல்லாம் தப்பிய நாம் அக்கரை தேசம் சேர்ந்திடுவோம். வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார். மாம்சமான எம்மை தம்மில் தீர்க்க பலமுள்ள தூதனாயிறங்கி வந்தார். திறந்த எழுமுத்திரை நுழை கையிலேந்தி பலமுள்ள தூதனா இறங்கி வந்தார் திறந்த எழுமுத்திரை நுழைக்கி அக்கேனி கண்களி முழக்க கத்தம் பனவில் மேகம் துழ இறங்கி வந்தார் அக்கேனி கண்களி முழக்க கத்தம் பனவில் மேகம் துழ இறங்கி வந்தார் மீட்ப மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் தீர்க்க ஏழாம் தூதன் எக்காலம் முழங்க தேவரகசியம் வெளிப்பட்டது ஏழாம் தூதன் எக்காலம் முழங்க தேவரகசியம் வெளிப்பட்டது மிட்படைந்தாம் மனவாட்டியை தம் சொந்தமாக்கிக் கொண்டாரே மிட்படைந்தாம் மனவாட்டியை தம் சொந்தமாக்கிக் கொண்டாரே வார்த்தையமீட்ட மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க மனுஷகுமாரனின் நாட்களில் ஒன்றை தீசர்கள் காண வாஞ்சித்தனரே மனுஷகுமாரனின் நாட்களில் ஒன்றை தீசர்கள் காண வாஞ்சித்தனரே அந்நாளை காண தேவன் நமக்கு இந்நாளில் மாக்கிருபை செய்தார் அந்நாளைக்கார தேவன் நமக்கு இந்நாளில் மாக்கிருபை செய்தார் பார்த்தையமீட்ப மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் தீர்க்க தீங்கு நாட்கள் உலகில் வரும் முன்னரே பாங்காத சாத்தாரே ஜனத்தை எடுக்க தீங்கு நாட்கள் உலகில் வரும் முன்னரே பாங்காத சாத்தாரே ஜனத்தை எடுக்க திருபாயை நமக்கு வெளிப்பட்டாரே திருடனை போல ரகசியமாய் திருபாயை நமக்கு வெளிப்பட்டாரே திருடனை போல ரகசியமாய் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் தீர்க்க வார்த்தையமீட்பர் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் தீர்க்க
மகா பிரசுத்தம் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே நெச்சரிக்கிறோம் இந்நேரம் மட்டுமாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உமக்கு ஆராதனை செய்யும் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலையும் நாங்கள் ஆண்டவர் எதையும் பொருட்படுத்தாதபடி உம்முடைய ஆலயத்திலே வந்து காத்திருந்து உமக்கு ஆராதனை செய்யும் நாங்கள் உம்முடைய ஆராதனை செய்வதே ரிஜெக்ட் பண்ண முடியாது இந்த நாள் உம்முடைய உயிர்த்தெழுந்த நாள் எங்கள் மத்தியிலே இருக்கிறேன் துரத்திருந்த சமயத்தில் உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் சிலர் வர முடியாத சூழலில் இருக்கிறார்கள் கர்த்தாவே எல்லாருக்கும் நீர் தாமே இறக்கத்தை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் வசனத்தை கேட்டு அனைவரையும் ஆஸ்வதிப்பீராக நாங்கள் எந்த பண்டிகையில் இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நீர் வார்த்தையின் மூலமாக பசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்திருக்கிறீர் நாங்கள் தொடர்ந்து அதை வாஞ்சியோடு கேட்க இந்த ஃபீஸ் ஆஃப் டெம்பர்ஸ் நாங்கள் முற்றிலுமாக அறிந்து கொள்ள பசுத்த ஆவியானவராகிய நீர் தாமே எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வீராக வரும் நாட்களிலும் அதை தியானிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாங்கள் ஏராளமான காணிக்கைகள் தசபாகங்களை நீர் அங்கீகரிப்பீராக மல்கியா மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி உம்முடைய வானத்தின் பலன்களை திறந்து எங்கள் மேல் நீர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவீராக நாங்கள் உங்களுடைய பிள்ளையுடைய சகல தேவைகளை சந்திப்பீராக இன்னும் ஜப விண்ணப்பம் தனது தோறும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் இந்த நாட்டிலும் தங்களுடைய இருதயத்தில் என்ன ஜப ரிக்வெஸ்ட் வைத்திருக்கிறார்களோ நீர் அதற்கு கிராண்ட் பண்ண வேண்டுமா ஜீபிக்கிறோம் உங்களுடைய வார்த்தையோடு சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் நீர் கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இது அந்த குடும்பத்தாருக்கு நீர் ஆறுதலை தருவீராக இன்றைய ஃபியூனரல் சர்வீஸ் அந்த பரியல் சர்வீஸ் என்னது எல்லாமே ஒழுங்குக்கிரமாய் நடைபெற கர்த்தாவே உதவி செய்யும். மறுபடியும் நாங்கள் இங்கே கூடி வரும் பொழுது ராப்போவின் ஆரோனைக்காக கூடி வரும் பொழுது எங்களுக்கு நல்ல நேரத்தை தருவீராக. உம்முடைய பிரசன்ஸ் கீழாக நாங்கள் இருந்து உம்மை ஆராதித்து உம்முடைய பந்தியில ஐக்கியப்பட இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மத்தியிலே நீர் கூட இருப்பீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசீர்வதி எங்களை தாத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.